when you
So we're still trying to dial Swami. Can you please stand by?
Hello? 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 Hello?
We're still trying to dial Swami. Please stand by.
Okay, we will.
Prakashetana paramam rahasyam upadeya charanagati mantra saraha
வருது எப்போ ஆரம்பிக்கணும்னு சொல்லுங்க.
ஆ சார், அப்போ ஆரம்பிச்சுக்கலாம் சார். ரெடியாக
இருக்கலாமா?
ஓ எஸ், ரெடியாக இருக்கு.
சரி,
எல்லாம் கரெக்ட் ஆயாச்சு. இன்னைக்கு நான் எல்லாரும் கரெக்டாக இருக்கா? நிறைய பேர் ஆசையாக
கேட்டுருக்கா. வேதாந்த லக்ஷ்மண முனீந்திர கிருபார்த்த போதம் தத்பாத யுக்மதுர தீர்வலிங்கராஜம் த்ரையந்த யுக்மகத பூரி பரிஸ்ரவந்தம் ஸ்ரீரங்க லக்ஷ்மண முனி சரணம் துபத்யே. அஸ்மத்குருபியோ நம, அஸ்மத்பரமகுருபியோ நம, அஸ்மத்சர்வகுருபியோ நம. ஸ்ரீமதே வேதாந்த குருவே நம, ஸ்ரீமதே ராமானுஜாய நம, ஸ்ரீமஹாபூர்ணாய நம, ஸ்ரீமத்யாவனமுனே நம, ஸ்ரீராமேஸ்வராய நம, ஸ்ரீபுண்டரீகாட்சாய நம, ஸ்ரீமன்னாதோனே நம, ஸ்ரீவதே ஹடகோபாய நம, ஸ்ரீமதே புஷ்பசேனாய நம, ஸ்ரீ நம, ஸ்ரீதாய நம. திசந்து மே தேவதாத்ரங்காச்சராட்சாஹோத்ரேஷு பும்சாம் அமிர்தம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் நந்திதகாமதேனம். நாம் நம்முடைய உயர்ந்ததான குரு பரம்பரா பிரபாவத்தை ஒவ்வொரு வாரமும் கேட்டுண்டு வரோம். நம்முடைய குரு பரம்பரையினுடைய மேன்மையை அப்பப்போது தெரிஞ்சுக்கிறோம். ஆச்சாரியால் அவள்தான் இந்த லோகத்தில் பெரிய அற்புதமான சிருஷ்டி. பகவான் சிருஷ்டி பண்ணுறதுலேயே நமக்கு கிடைச்சிருக்கிற ஆச்சாரியனை நமக்கு தரும் இந்த ஒரு விஷயந்தான் பெரிய விஷயமாயும், ஆச்சாரியராக பெருமாள் அப்பப்போது எல்லா காலத்திலும் வந்து அவதரிக்கிறது தான் பகவானுடைய அவதாரங்களிலே சிருஷ்டியிலேயே ரொம்ப விசேஷம். ஒரு ஒவ்வொரு ஜீவாத்மாவுக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்று தான் பகவான் எப்பொழுதும் ஜெகத்தையே சிருஷ்டி பண்ணுறான். அப்படி சிருஷ்டி பண்ணுற போது கைவிடாமல் இருக்கிறதுக்காக எப்பவும் ஆச்சாரியாள் உண்டு. அந்த மாதிரியான ஆச்சாரியாள் பரம்பரையில் நமக்கு இன்னைக்கு அனுகிரகம் பண்ணும்படியாக கிடைச்சிருக்கிற ஆச்சாரிய பரம்பரை நம்மாழ்வார் வழியாக, நாதமுனிகள் வழியாக, ஆளவந்தார் வழியாக, பாஷிகார் வழியாக, சுவாமி தேசிகன் வழியாக நமக்கெல்லாம் கிடைச்சிருக்கிறதுனால நம்ம சம்பிரதாயத்துக்கு விசேஷமான அநேக திருநாமங்கள் உண்டு. தேசிக சம்பிரதாயம் என்று தேசிகருடைய முக்கியத்துவத்தை குறித்து நாம் தேசிக சம்பிரதாயம்னு சொல்லுவோம், எம்பெருமானார் தரிசனம்னு சொல்லுவோம். ஏன்னா தேசிகனுக்கு முன்னாலே ரொம்ப விசேஷமான ஆச்சாரியராக இருந்தவர் எம்பெருமானார். அதற்கும் முன்னால ரொம்ப பிரபாவத்தோட பாஷ்யகாரனும் கூட எப்பொழுதும் ஸ்மரித்து கொண்டாடின ஆளவந்தார் ரொம்ப விசேஷமான ஆச்சாரியர். அவருக்கும் முன்னாலே ஸ்ரீமன் நாதமுனிகள். நாதமுனிகளுக்கு யோக தசையில் நாதமுனிகள் யோகாபியாசம் செய்து நம்மாழ்வாரை சாட்சாத்கரித்தார். நம்மாழ்வார் நாதமுனிகளுக்கு முன்னாலே 3700 வருஷங்கள் முன்னாலே வைகுண்டத்துக்கு எழினவர். தானே தன்னுடைய பாசுரத்தில் அவாவரச்சோள் அரியனை அரணையலச்சி அவாவற்று வீடு பெற்ற பிரகோ சடகோவன் சொன்ன என்பதாக அவாவற்று வீடு பெற்ற சாட்சாத் மோட்சத்தில் பிரவேசிச்சுருக்கச்சே திருவாய்மொழியை தலை கட்டி நமக்கெல்லாம் இந்த திருவாய்மொழி அவ்வளவு உயர்ந்ததான திருவாய்மொழி. இதை யார் அபியாசம் பண்ணுவதற்கு, இதை யார் தெரிஞ்சுக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்காளோ அவள்லாம் அவெல்லாம் பிறக்க தேவே வசந்தே பிறக்கிறா. அவெல்லாம் பிறந்தா விட்டு உயர்ந்தவர்கள்னு கிடையாது. அவாவரச்சோள் அரியனை அரணையலற்றி அவாவற்றி வீடு பெற்ற குருகோற்றடோவன் சொன்ன அவாவிலந்தாதிகளால் இவை ஆயிரமும் முடிந்த அவாவில் அந்தாதி பத்தறிந்தார் பிறந்தார் உயர்ந்தே. அது மாதிரி பிறந்தார் உயர்ந்தே திருவாய்மொழியை யாருக்கெல்லாம் அத்தியனம் பண்றதுக்கு அதிகரிக்கிறதுக்கு பாராயணம் பண்றதுக்கு ஒரு கொடுப்பன் இருக்கோ அவள்லாம் அது திருவாய்மொழி அத்தியானம் பண்றதுக்காகவே பிறக்கச்சேவே உயர்ந்தே பிறக்கிறார் என்பதா சொல்வார். அப்படி இந்த மாதிரி ஒரு பெருமையான திருவாய்மொழியை நமக்கு எல்லாம் கொடுத்த ஸ்ரீ நம்மாழ்வாருடைய சம்பிரதாயம் இது. நம்மாழ்வார் தமிழ் அப்படியே வேதத்தை வேத சாரத்தை அதாவது வேதாந்த தாத்பரியத்தை 4 வேதத்திலும் இருந்த உபரிஷத்து கூடையிலான சாரத்தை எல்லாம் கொடுத்தாராம். அதனால தான் அது அப்படியே தமிழ் வேதம்னே சொல்றோம். இதெல்லாம் தமிழ் வேதாந்தம்னு சொல்லுவோம். அப்படி தமிழ் வேதாந்தமும் சம்ஸ்கிருத வேதாந்தமும் சேர்ந்து ஒரே விஷயத்தை நமக்கு விசேஷமாக கொடுத்துருக்கிறதுனாலே நமக்கு ரெண்டு வேதாந்தமும் வசதிங்கிறதுனாலே நம்ம சம்பிரதாயத்துக்கு உபய வேதாந்த சம்பிரதாயம்னு பேர். ஆக நம்ம சம்பிரதாயத்தை எப்படிலாம் இப்போ சொல்லிக்கிறோம்னா தேசிக சம்பிரதாயம்னு சொல்கிறோம், எம்பெருமானார் சம்பிரதாயம்னு சொல்கிறோம், உபய வேதாந்த சம்பிரதாயம்னு சொல்கிறோம். அதுக்கு முன்னாலே எப்பவுமே இது பிராச்சீனமாக வைதிக மதம் இது. அதனால் வேதத்தை தான் அடிப்படையாக கொண்டு வந்ததான மதமான அப்படின்னாலே வைதிக மதம். வேதத்தில் எப்பவும் தர்மத்தை தான் சொல்லும். அந்த தர்மத்தை பற்றி கொண்டு தான் எல்லாமே லோகத்தில் விசேஷமாக நன்மையே கிடைக்கும். அதனால தர்மத்தை சொல்கிறதுனால இந்த மதம் தர்ம சம்பிரதாயம். ஆனால் அப்படி சொல்கிறதில்ல, சனாதன தர்ம மதம்னு சொல்லுவோம். சனாதன தர்மம்னா என்னைக்கும் என்னைக்கும் இப்போ இல்லை முப்போ இல்லை பின்னாலி எப்பொழுதும் இப்படி எல்லா காலத்திலும் எது தர்மமோ அதுக்கு சனாதன தர்மம்னு பேர். எல்லா காலத்திலும் எது தர்மம்னா எல்லா காலத்திலும் பகவான் உண்டு, எல்லா காலத்திலும் பகவான் பக்தர்களை கைவிடுவதில்லை, பகவான் எல்லா காலத்திலும் சர்வலோகத்துக்கும் சரணியனாக இருக்கான், என்றைக்கும் பிரபத்தி பண்ணினா அந்த பிரபத்தியை பகவான் இன்னைக்கு இல்லை இன்னும் பல கோடி வருஷங்கள் கழித்தும் அது தர்மம்தான். இதே போல தானம் என்ன, தர்மம் என்ன, யாகங்கள் என்ன, ஜபம் என்ன, தபஸ் என்ன, சத்தியம் என்ன, சமம்னு சொல்லக்கூடிய இந்திரிய நிகிரகங்கள் என்ன, மனசு தமம்னு சொல்லக்கூடிய மனசை அடக்கிறது என்ன, இப்படி பல விசேஷமான தர்மங்கள் இது எல்லாத்தையும் வேதத்துல வசத்தியா சொல்லியிருக்கு. இதெல்லாம் இந்த சிருஷ்டில இல்லை எல்லா சிருஷ்டிலையும் இதுதான் வசந்த தர்மம். இந்த தர்மத்தை சொல்லி இதை பண்றவாளுக்கு இதை அவலம்பிக்கிறவாளுக்கு நிச்சயமா ஸ்ரேயஸ் உண்டு அப்படின்ற சட்டமும் என்றைக்கும் இருக்கிறது தான். இந்த விஷயத்தை சொல்றதுனால நம்ம சம்பிரதாயம் வேதத்தை பற்றி வந்ததுனாலே வைதிக மதம்னும், வேதத்திலே சொல்லப்பட்டதான சனாதன தர்மத்தை அவலம்பிச்சு வந்ததுனாலே இது சனாதன தர்மம் என்றும் சொல்லப்படும். ஆக வைதிக மதம்னும் சனாதன தர்மம்னும் பின்னால் நம்மாழ்வார் காலம் தொடங்கி அவருடையதான தமிழ் வேதமும் கலந்ததுனால இதுக்கு உபய வேதாந்தம்னும், உபயம்னா ரெண்டு, உபய வேதாந்த சம்பிரதாயம்னும் எம்பெருமானாருடைய ஒரு பெரிய அனுகிரக விசேஷத்தினால இது இவ்வளவு தூரம் எல்லாருக்கும் கிடைக்கும்படியா நமக்கு எல்லாம் பெரிய ஒரு கொடுப்பனையா இருக்கிறதுனால நம்ம சம்பிரதாயத்தை எம்பெருமானார் தரிசனம்னு சொல்றோம். சுவாமி நிகமானந்த மகாதேசிகனால்தான் இதுக்கு முன்னாலே இப்ப சொன்னமே எம்பெருமானையோ பிராட்டியையோ இல்லை நம்மாழ்வாரையோ நாதமுனிகளையோ ஆளவந்தாரையோ பாஷ்யக்காரரையோ எல்லாருடைய பெருமையும் நிலைநாட்டி அவள் தந்ததான அர்த்த விசேஷங்கள் எல்லாத்தையும் ஒன்றையும் சிந்தாமல் எல்லாருக்கும் கிடைக்கணுன்ற ஒரு பெரிய திருவுள்ளத்தினாலே 100க்கு மேலான கிரந்தங்களை எழுதி தன்னுடைய திருநாள் 100 வருஷத்துக்கும் மேலே எழுந்த தேசிகன் 20 திருநக்ஷத்திரம் தொடங்கி தன் வாழ்நாளில் எல்லாம் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு இதே பிரச்சாரமாக எழுந்தருள் இருந்ததுனால தான் இன்னைக்கு இந்த சம்பிரதாயம் நிலை நிற்கிறது என்றதுனால இது தேசிக சம்பிரதாயம் என்றும் இப்படி நம்ம சம்பிரதாயத்துக்கு பல திருநாமங்கள் உண்டு, விசேஷமான திருநாமங்கள். அதுல இந்த சம்பிரதாயத்துல விளங்கின ஆச்சாரியாருடைய வைபவத்தை தான் நாம இந்த குரு பரம்பரா பிரபாவம் என்று கேட்டுட்டு வரோம். அப்படி இந்த குரு பரம்பரா பிரபாவத்தை முதல் நாள்ல சொன்ன போதே நாம் நம்ம சம்பிரதாயத்தினுடைய பெருமையை அவசியம் தெரிஞ்சுட்டு ஆகணும். அது நம்முடைய நன்மைக்கு மாத்திரம் இல்லை, நாம் வேற ஒரு சம்பிரதாயங்கள்ல ஏதோ உண்மை இருக்கு இல்லை அங்கேயும் ஏதாவது ஒரு நன்மை இருக்கு என்றெல்லாம் நம்ம பிரமிச்சிருக்க கூடாது என்பதற்காக சில விஷயமும் சொன்னேன். நம்ம சம்பிரதாயம் பாருங்கோ, நம்ம ஆச்சாரியால் அவளுக்கு முன் ஆச்சாரியால் அவளுக்கு முன் ஆச்சாரியால்னு தொடங்கி பெருமாள் வரைக்கும் அந்த அழகான ரொம்ப லிங்க், ரொம்ப நேர்மையானவா, ஒரு பொய்யும் சொல்ல தெரியாதவா, யாரையும் ஏமாத்துறதுன்னு சொல்லக்கூடாதுன்றவா, அந்த மாதிரியான பயம் உடையவா. என்ன பயம்னா, ஒரு ஆத்மாவை வச்சிச்சா மகாபாவம், ஒரு ஆத்மாவை சாதாரணமாக ஒருத்தனை ஏமாத்தினாலே ரொம்ப பாவம், அந்த பாவத்துக்கு நரகமே தண்டனைன்னு சொல்லியிருக்கு. அப்போ இருக்குச்சே, ஒரு ஆத்மா இல்லை ஒரு 10 ஆத்மா 1000 ஆத்மா லட்சம் கோடி ஆத்மாக்களை ஏமாத்த முடியாது ஒரு வார்த்தையை சொல்லி ஒரு மதத்தை உருவாக்கவே கூடாது. தத்துவன்றது ஒரே மாதிரி தான் இருக்கும், எல்லா தத்துவம் ஆத்மானா இதுதான், அதை மோட்சத்துக்கு வழின்னா உபாயம்னா இதுதான் இருக்க முடியும், பகவான்னா இப்படி தான் இருப்பார், உலகம்னா இதுதான். இப்படி அர்த்தபஞ்சகம்னு சொல்லுவாள், எது பாவம் எது புண்ணியம் இதெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். எல்லாரும் உலகத்தில் இருக்கிறவா எல்லாரும் ஏதாவது ஒரு விசேஷங்களை சொல்லி இதெல்லாம் நன்மை இதெல்லாம் புண்ணியம் அப்படின்லாம் சொல்லிப்பா, கிடையாது. வேதத்துல சொன்னதான சத்காரியங்கள் மாத்திரம்தான் தர்மம், மற்றதெல்லாம் பொய்யான தர்மம், இதெல்லாம் ஆகாச தர்மம். அது தர்மம் மாதிரி தெரியும். நாம் வேதத்துல சொன்ன சில நல்ல விஷயங்களை வேதத்துல சொல்லிட்டு ஒன்று சில தினங்கள்ல உபவாசம் இருக்கணும்னு சொல்லிட்டு ரிஷிகள் அதை பார்த்து ஸ்மிருதிகளிலே சொல்லி கொடுத்துருக்கா. அதனால சில தினங்கள்ல உபவாசம் இருந்தா விசேஷம் தர்மம்னு சொல்றது. ஸோ இன்னைக்கு துவாதசி, இங்க இந்தியால இன்னைக்கு துவாதசி, துவாதசி அன்னைக்கு கார்த்தால சாப்பிட்டா விசேஷம், அதை புண்ணியம்னு சொல்லிட்டு, ஏகாதசி அன்னைக்கு சாப்பிடாம இருந்தா புண்ணியம்னு சொல்லிட்டு, ஆனா இப்படி சாமான்யமா சாப்பிட்றதை வச்சு கூட சில தர்மம் சொல்லியிருக்கு. பொய் சொல்லாம இருந்தா தர்மம்னு சொல்லிட்டு, நேர்மையா நடந்தா தர்மம்னு சொல்லிட்டு, மற்றவாளுக்கு மனசுல கெட்டதை நினைக்காம இருந்தா தர்மம்னு சொல்லிட்டு, இதெல்லாம் சாமானிய தர்மங்கள். இதையே தான் உலகத்துல இருக்கிற பழைய நிறைய மதங்கள்லாம் நாங்க சொல்றோம் பாருங்கோ அப்படின்னு சொல்லி உபவாசம் இருக்குது. பார்த்தா முஸ்லீம்லாம் பார்ப்போம், ஒரு மாசம் பகல்ல உபவாசம் இருக்கும், உபவாசம் இருந்தா விசேஷம்னு, அப்புறம் இது மாதிரி அது பொய் சொல்லாம இருந்தா விசேஷம்னு சொல்லுவோம், தானம் பண்ணா ரொம்ப விசேஷம்னு சொல்லுவா, இதே மாதிரி இன்னும் அகிம்சைய கூட சொல்லுவா சில மதங்கள்ல ரொம்ப விசேஷம்னு சொல்லுவா. எதுவா இருந்தாலும் அதையே சொல்லி அதையே பெருசாக்கி அதுதான் அவளுக்கு, இதுவே இதை ஃபாலோ பண்ணாலே அதுலேயே மோட்ச மாதிரி சொல்லுவா. இதெல்லாம் இந்த மாதிரியான சில சில அகிம்சைய சொல்றதோ இல்லைன்னா சத்தியத்தை சொல்றதோ இல்லைன்னா நேர்மையா வஞ்சனை பண்ணாம இருக்கிறது சொல்றதோ இதெல்லாம் சாமானிய தர்மங்கள். இதெல்லாம் வேதத்துல எங்க பார்த்தாலும் சொல்லியிருக்கு. இதை தவிர இன்னும் விசேஷ தர்மங்கள் சொல்லியிருக்கு. ஆத்மாவானவன் ஆத்மாவானது பகவானை அடையிறதுக்கு என்ன உசந்ததான அனுஷ்டானங்கள், அத்தியனம் என்ன, யாகம் என்ன, தபஸ் என்ன, இதெல்லாம் சொல்லியிருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இத்தர மதத்துல சொல்லவே தெரியாது. அவளுக்கு இது கடையவும் கிடையாது, அவளுக்கு புரியவும் புரியாது, அது தெரிஞ்சுக்கிறதுக்கு யோகியதையும் கிடையாது அவளுக்கு. அந்த பாரத தேசத்துக்கே பெரிய சொத்து தபஸும் வேதமும் தான். இந்த தபஸும் வேதமும் தான் எல்லா நன்மைகளுக்கும் காரணம், எல்லா தர்மத்துக்கும் காரணம். நம்ம பாரத தேசத்துல எல்லா சம்பிரதாயத்துக்குமே இதை வச்சுதான் அவ ஏதாவது பெருமையை தேடிப்பா. அப்பேற்பட்டதான தபஸ் என்ன வேதம் என்ன, இது ரெண்டுத்திலையும் மகாசூரராக இருந்தவர் நாதமுனிகள். இப்ப அங்கே அதுக்காக தான் இந்த விஷயத்த சொல்ல வந்த மகாசூரர், எல்லா வேத சகல வேதமும் தெரிஞ்சவர், தபஸ் ரொம்ப ஆச்சரியமா தெரிஞ்சவர். வேதத்தினாலையும் தத்துவத்தை தெரிஞ்சுக்கலாம், வேதம் வேதமானது தத்துவத்தை சொல்லும். அதே போல தபஸ் யோகம்னு சொல்லுவாளே, தபஸுக்கும் யோகத்துக்கும் சின்ன வித்தியாசம் உண்டு. ஆனால் இருந்தாலும் பொதுவாக பல தர்மங்கள் ஒன்றா இருக்கிறதுனால தபஸும் யோகமும் ஒன்றுன்னு கூட சொல்லியிருப்பார். நாதமுனிகள் எப்பேற்பட்டவர்னா அந்த யோகத்திலையும் பிரபாவம் ரொம்ப தெரிஞ்சவர். யோகத்தினுடைய உச்சத்தினுடைய நிலைமையில அதே தியானம் பண்ணி சாட்சாத்தரிக்கிற அந்த அளவுக்கு அவருக்கு சாமர்த்தியம். அதே போல வேதம் எல்லாம் தெரிஞ்சவர். இப்படி இந்த வேதமும் யோகமும் தான் பாரத தேசத்துக்கு பெரிய சொத்து. இப்பவுமே ஐஸ்வர்யத்தினால பாரதம் என்னைக்கோ வசதியா இருந்தது, இப்பவும் நல்லா இருக்கு. இதை விட காட்டிலும் வசதியான தேசங்கள் உண்டு. ஐஸ்வர்யத்தினால இல்லைன்னா ராஜ்ய பலத்தினால, சேனையினுடைய பலத்தினால, இந்த ஜனங்கள் நிறைய இருக்கிறதுனால, இல்ல இன்னும் பெரிய எத்தனையோ விதமான பூமியில கிடைக்கிறதான சுரங்க பொருள்கள் நிறைய கிடைக்கிறதுனால, ஏன்னா பயிர் பச்சை நிறைய கிடைக்க, இப்படி எதாலையாவது எந்த தேசமாவது விசேஷமா இருக்கலாம். ஆனா எந்த தேசத்துக்கும் இல்லாததான, எல்லா தேசத்திலயும் இருக்கிறது நம்ம தேசத்துல இருக்கான, நம்ம தேசத்துல இருக்கிறதான இந்த தபஸ்ன்னு சொல்லக்கூடியதும் வேதம்னு சொல்லக்கூடியதும் இருக்கு, இது ரெண்டும் எந்த தேசத்துக்கும் என்னைக்கும் சொந்தம் ஆகாது. அது இந்த பாரத பூமிக்கு மாத்திரம்தான் சொந்தம். இந்த ரெண்டும் தான் எல்லா தர்மங்களுக்கும் ஆதாரம். தபஸ்னாலே என் தத்துவங்களை எல்லாம், எப்படி ஈஸ்வர தத்துவத்தை, ஆத்ம தத்துவத்தை, இல்லைன்னா நரகம்னும் சொர்க்கம்னும் மோட்சம்னும் இருக்கக்கூடியதான விஷயங்களை பிரத்யக்ஷமா மகான்கள் எப்படி பேர் நம்ம நாகமுனிகள் மாதிரி, இல்லை அதுக்கு முன்னாடி இருந்த மகரிஷிகள் இவெல்லாம் எப்படி பிரத்யக்ஷமா பார்த்து அனுபவிச்சாலோ தெரிஞ்சிருந்தாலோ அந்த விஷயத்தான் அதே ரிஷிகள் முன்ன வேதத்துல சொல்லி கொடுத்துருக்கா. அதனால தபஸ்னால தெரிஞ்சுக்கிறத வேதத்துல பார்த்து தெரிஞ்சுக்கலாம், வேதத்திலே சொல்லி கொடுத்த விஷயங்களை அதை அப்படியே தபஸ்னாலே தெரிஞ்சுக்கலாம். எப்படி வேதம்ன்றது படிப்பு, தபஸ்ன்றது அப்படியே பிரத்யக்ஷமான ஜானம், நாம் படிக்கிறோம் அனுபவத்துல தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி யோகத்துல அனுபவத்துல தெரிஞ்சுக்க, வேதத்துல பார்த்துப்பா, வேதத்துல புத்தகத்துல இந்த கிரந்தத்துல படிச்சத அப்படியே பிரத்யக்ஷத்துல பார்த்துப்பா. இப்படி உள்ள பெருமை இதுதான் சத்தியமா இருக்கும். இப்படி இருந்தா தான் உண்மையை பேசுறான்னு அர்த்தம். இந்த யோகத்தினாலே தெரிஞ்சுக்க முடியும், யோகத்தினாலையும் தெரிஞ்சுக்கல, வேதத்தினாலையும் தெரிஞ்சுக்கல, ஆனா இருந்தாலும் ஏதோ தெரிஞ்சுன்னுட்டோம். நாங்களும் ஏதோ ஒரு நல்ல மனசுல எல்லாருக்கும் பொதுவா ஒரு நல்லதை சொல்றதுக்காக எங்க பெரியவாளும் சம்பிரதாயங்கள்லாம் உருவாக்கினா, மதத்தெல்லாம் உருவாக்கினன்னா அதெல்லாம் ஏதோ மனப்போக்குல நல்லதை நினைச்சுட்டு சொல்றா போல சொன்னதே ஒழியும் பிரத்யக்ஷமா பார்த்து சொன்னதுன்றது ஒன்றும் கிடையாது. அதனால இந்த பெருமை நமக்கு தான் உண்டு. இதுல நாகமுனிகள் அபார சூழரா இருந்த, அதனால்தான் அவரை நாக முனிகள்னே சொல்றது. அவருடைய திருநாமம் ரங்கநாதன் தான். அதனால சுருக்கமா சொன்னான்னா நாதன்னு வேணா சொல்லிக்கலாம். ஆனா அவர் முனிகள்னு ஏன் சொல்றான்னு, அவர் பெரிய தபஸ்வியா இருந்தார், யோகாபியாசத்துல ரொம்ப கெட்டிக்காரராக இருந்தார். அந்த யோகத்தினுடைய பிரபாவத்தினாலே அவர் 340 வருஷத்துக்கு மேல இருந்தார். அப்படி எழுந்தவர்கள் இருந்த ஸ்ரீமன் நாதமுனிகளுடைய திவ்ய பிரபாவத்தை போன வாரம் இதே சமயத்துல கொஞ்சம் பார்த்தோம். அவருடைய திருத்தகப்பனார் பேர் ஈஸ்வர முனிகள்னு சொன்னோம். அவர் நாதமுனிகள் அவருடைய திருக்குமாரர். இவா நாதமுனிகள் அவதரிச்சது காட்டுமன்னார் கோவில் என்று சிதம்பரத்துக்கு பக்கத்துல இருக்கு. இப்ப கூட வீராணம் ஏரி அப்படின்லாம் சொல்லுவா, அது கொஞ்சம் ஃபேமஸ் இங்க. வீராணம் ஏரின்னு சொன்னா தமிழ்நாட்டுல ஃபேமஸா தெரியும், காட்டுமன்னார் கோவில்னா நிறைய பேருக்கு தெரியாது. அது அது வீராணம் ஏரி கரையில இருக்கிற ரொம்ப அற்புதமான ஊர். இங்கதான் நாதமுனிகளுடையதான அவதார ஸ்தலம் இருந்தது. அங்கே சில பிராமணர்கள் வந்தா திவ்ய தேச யாத்திரையா வரும்போது நம்மாழ்வாருடைய 10 பாசுரம், திருக்குழந்தை விஷயமான 6வது உதயடியனுடலம் பாசுரத்தை 10 பாசுரத்தை கேட்டு அந்த 10 பாசுரத்துக்கு முடிவில் சொல்லச்சே, இந்த மாதிரி குருகூர் சடகோபன் சொன்னேன்னு வந்திருக்கேன். குருகூர் சடகோபன்னா யாரு? 1000 பாட்டு அழகா இருக்கே, குருகூர்னா எங்க இருக்கு, சடகோபன்னா யாருன்னு விசாரிச்சுண்டு அப்புறம் திருக்குருகூருக்கு தென்கோடியில் இருக்கே திருக்குருகூருக்கு போய் அங்கே தெரிஞ்சு கண்ணினு செலுத்தாம கேட்டு அதை 10,000 முறை ஆவருத்தி பண்ணி யோகாபியாசத்தினாலே நம்மாழ்வாருடைய அனுகிரகத்தை பெற்று யோகத்திலே நம்மாழ்வார் சேவை சாதிச்சு 4000 திவ்ய பிரபந்தத்தையும் இந்த விசிட்டாபிக சம்பிரதாயத்தையும் கொடுத்தார்னு சொல்லி அதிலிருந்து நமக்கு லிங்க் வருது. ஆக பெருமாள் தாயார், பெருமாள் தாயார் கேட்டபோது எல்லாருக்கும் நன்மையா ரொம்ப சுலபமா ஒரு ஜீவாத்மாவும் இழக்க வேண்டாதபடிக்கு ஒரு சுருக்கமான வழியை சொல்லுங்கோ என்று பெருமாள் கேட்டதுக்கு, பெருமாள் துவயம் என்கிறதான ரொம்ப சின்ன 2 வாக்கியம் நம்ம எல்லாம் சமாசரணம் பண்ணிக்கிச்சு நம்ம ஆச்சாரியம் சொல்லி கொடுப்பா, ரெண்டு வாக்கியத்தை மாத்திரம் சொல்லி இதுலயே எல்லா தத்துவமும் அடங்கியிருக்கு, இதையே எல்லா பாவத்தையும் ஒழிச்சு ஒரு ஜீவன் எல்லா க்ஷேமத்தையும் அடைஞ்சு மோட்சத்துக்கு வர வேண்டிய வழி இதுல சொல்லியிருக்குன்னு அந்த துவய மந்திரத்தை உபதேசம் பண்ணி கொடுத்தார். பிராட்டி அந்த விஷயத்த விஸ்வசேனருக்கு அனுகிரகிச்சாள். அப்புறம் விஸ்வசேனர் நம்மாழ்வாருக்கு வந்து உபதேசம் பண்ணார். நம்மாழ்வார் யோக தசையிலே திருப்புலியிலே புளிய மரத்துக்குள்ளே திருக்குறுகூர்லே பகவான் அனுபவிச்சுட்டு இருக்கே, ஒரு ஆச்சாரிய சம்பந்தம் இருந்தா தான் எப்பேற்பட்ட மகான்களுக்கும் பெருமை. இல்லைன்னா அந்த மகான் சொல்லுவது யாருக்கும் அது அது சொல்றவாளுக்கும் பெருமை இல்லை, சொல்றவாளுக்கும் நிட்ட குலைஞ்சு போயிடும், கேட்கறவாளுக்கும் பெருமை இல்லை, கேட்கறவாளுக்கும் நல்லது கெட்டு போயிடும்ங்கிறா சுவாமி தேசியம் சாதிக்கிச்சு. அதனால ஆச்சாரிய சம்பந்தம் எப்பேற்பட்டவாளுக்கும் போகணும், நம்மாழ்வாரா இருந்தாலும் அவருக்கும் ஒரு ஆச்சாரிய சம்பந்தம் போகணும். விஸ்வசேனர் வந்து நம்மாழ்வாருக்கு உபதேசம் பண்ணினாராம், சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அது ஆச்சாரிய சம்பந்தம் இல்லாததா எப்படின்னா வேறில்லா கொத்தான் போலே அப்படின்னு சாதிக்கிறார். ஒரு கொத்தான்னு ஒரு கொடி ஒன்று, அந்த கொடி எப்படி இருக்கும்னா அது ரொம்ப அபூர்வமான கொடி, அது நிறைய இடத்துல படரும். அது படர்ந்ததுன்னா அதனுடைய வேரை கண்டுபிடிக்க முடியாது. அதாவது திரையசாரத்தில் சாதிக்கிறார் இது மாதிரி வேர் இல்லாத கொத்தான்னா வேறே என்னன்னு எங்கேன்னு கண்டே பிடிக்க முடியாமல் சுற்றி 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 பண்ணிட்டு போய் எங்கேயோ போயிருக்கும். கொடி எங்கேயோ இருக்கும், வேர் எங்கேயோ கண்டுபிடிக்க முடியாத இடத்துல இருக்கும். அந்த வேரை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாகுது, அது எவ்வளோ ஃபாலோ பண்ணாலும் கிடைக்காது. அதை மந்திர சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு, இந்த இடத்துல தான் இந்த கொத்தானுடைய வேர் இருக்குன்னு அப்படி ஒரு கெஸ் பண்ணி அந்த வேரை சுற்றி இருக்கிற இடத்துல வெக்கலை போட்டு கொளுத்து விட்டால் வெக்கல்லாம் கொழுந்து போயிடும். எந்த இடத்துல அந்த வெக்கல் கொழுந்தாமல் கொஞ்சோன்னு ஒரு ரவுண்டாக நிற்குமோ அந்த இடத்துல அந்த வேர் இருக்குது. அந்த அளவுக்கு கண்டுபிடிக்க முடியாதான கொடி அந்த வேர் எடுத்தால், அதுலேருந்து வேர் எடுத்தால் கண்கட்டு வித்தை பண்ணுறதுன்னு சொல்லுவாள். இங்கெல்லாம் கண்கட்டு வித்தைன்னு சொன்னால் அதுலேருந்து ஒரு சாரத்தை எடுத்து மை தயாரித்தா ஏமாத்துறதுக்கு உபயோகப்படும். திடீர்னு மறைஞ்சு போகிறது, திடீர்னு எதிர வந்து நிற்கிறது, இது மாதிரி இதெல்லாம் எதுக்கும் உபயோகப்படாது. இந்த மாதிரி கண்கட்டு வித்தையெல்லாம் எதுக்கும் பரபிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கோ தத்துவங்களை தர்மங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கோ உபயோகப்படாது. ஜனங்களை ஏமாத்துறதுக்கு ஏதோ சில அதிசயங்கள்லாம் காட்டினா பைசா சம்பாதிக்கிறதுக்கு வேணால் உபயோகப்படும். அதான் தேசியம் சாதித்தார். இந்த ஆச்சாரிய சம்பந்தம், ஆச்சாரிய சம்பந்தம் இல்லாமல் நானும் தான் குருஜி குருமார்னு யாராவது வந்தேன்னா அவெல்லாம் வேறில்லா கொத்தான் போலே. அந்த வேறில்லாத கொத்தான் எப்படி ஜனங்களை கண்கட்டு மருந்து பண்ணுறதுக்கு ஏமாத்துறதுக்கு உபயோகப்படும், அது மாத்திரம் இல்லை அந்த வேறில்லாத கொத்தானுடையதான கிளைகள் படர்ந்து இருக்கிற எந்த மரமும் அப்படியே பட்டு போயிடும். அதுதான் அதனுடைய, அது ரொம்ப துஷ்டமான கொடி, அது அது வீட்டில் இருந்தாலே வீடே பட்டு போயிடும் அப்படின்னு சொல்லுவாள். அந்த மாதிரி இந்த ஆச்சாரிய சம்பந்தம் இல்லாதவன்னா எதுக்கும் உதவாக்கிறவன் பெரு, அவனால் எல்லாருக்கும் கெடுதல், அவன் வேற எல்லாரையும் ஏமாத்திருப்பான், இதனால இந்த ஆத்மா ஒன்றும் பிழைக்காது. அதான் மனு தர்மத்தில் சொல்லித்து மனுஸ்மிருதியில சொல்லித்து அவர் சொன்னார், பொய்யான வழியை காட்டுறா பாருங்க, இதுதான் தர்மம்னு சொல்லி பொய்யான வழியை காட்டுறா பாருங்கப்பா, நானும் தான் போதனை பண்ணுறேன், நானும் தான் உங்களுக்கெல்லாம் அப்படியே பெரிய ரியலைசேஷனை கொடுக்குறேன், இப்படிலாம் காட்டி கொடுக்குறேன், செல்ஃப் ரியலைசேஷன் இப்படிலாம் சொல்லி கொடுப்பா பாருங்கோ. எல்லாம் சொந்தமாக ஆரம்பித்து புத்தகத்தை பார்த்து ஏதோ தெரிஞ்சுக்கிடுவாள்னா இந்த வேறு இல்லா கொத்தான் போல மனு தர்மத்தை சாய்க்கிட்டே இந்த மாதிரி புது புது குருஜிலாம் வரா பாருங்கோ, இவாள்லாம் அவளை நரகத்துக்கு போவா, அவளை ஃபாலோ பண்ணுறவாளும் நரகத்துக்கு போவான்ட்டு பிரேத்திய தமோனுட்டாகி தாஸ்பிருத்தாக, அவள்லாம் செத்தாலே நரகத்துக்கு தான் போவான்னு பிரேத்தியானா செத்து போனான்னு பேத்திய தமோனுஷ்டாக்கி தாஸ்மிருதாக அப்படின்னு சொன்னார். அதனால ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம ஆத்மாவை நாமே காப்பாற்றிக்கிறதுக்கு நல்ல ஆச்சாரியாளை போய் சேரணும். அதுதான் தேசியம் சாதிச்சார். நல்ல ஆச்சாரியாள, நல்ல ஆச்சாரியாள்னா யாருன்னா அவள் அவள் காலம் போக அவளுக்கு முன்னாடி அவ ஆச்சாரியாள்னு இருந்தா பாருங்க, அவளும் கெட்ட பேர் வாங்காம ரொம்ப ரொம்ப நல்ல தர்மத்தெல்லாம் அனுசரிச்சுண்டு அவளும் நல்ல கிரந்தங்கள்லாம் சேவிச்சுண்டு சொல்லி கொடுத்துண்டு இப்படி அதுக்கு முன்னாடி இருந்தவா அதுக்கு முன்னாடி இருந்தவான்னு என்னைக்கும் கெட்ட பெயர் வாங்காம வேதத்துல சொன்ன பிரகாரம் வைதிக தர்மத்தை பரிபாலிச்சுட்டு அந்தந்த காலத்திலே அவள்னா தங்களுடைய ஞானத்தினாலும் அனுஷ்டானத்தினாலும் ஜனங்களிடத்துல இருக்கிறதான சிஷ்ய சமிருத்தி என்ன, சிஷ்யாளுக்கு சொல்லி கொடுத்த காருண்யம் என்ன, இதெல்லாம் அவள்லாம் அந்தந்த காலத்திலே அவ தங்களோட லைஃபை நிரூபிச்சுட்டு போயிருக்கா பாருங்கோ. அப்படி அவள்லாம் நிரூபிச்சா அதை நம்ம பெரியவாள்லாம் கொண்டாடினா அதுக்கு முன்னாடி இருந்தவாள் அந்த ஆச்சாரியால அவ வந்து அவ்வளோ வசத்தையாக நிரூபிச்சுண்டு தங்களுக்கு ஆச்சரியமா அப்படி பகவத் பக்தியோடு இருந்தா, ஆக பக்தி ஞானம் வைராக்கியம் அனுஷ்டானம் இதெல்லாம் காலங்காலமாக பரம்பரையா அப்பப்போ இருந்த பெரியவாள்லாம் எல்லாரும் கொண்டாடி அவள்லாம் நிரூபிச்சு ஆமா வசந்தவான்னு சொல்லி வந்த பரம்பரையில நாம இன்னைக்கு போய் ஒரு ஆச்சாரியால ஆசிரியச்சோம்னா நம்ம ஆச்சரிய ஆச்சாரியனிடத்துல ஒன்றும் தப்பே சொல்லிக்க முடியாது. அதனால நம்ம தைரியமா நல்ல மதத்தை தான் சேர்ந்தோம்னு சொல்லலாம். இதைத்தான் சொல்ற இப்போ பெருமா. அதனால ஆச்சாரிய சம்பந்தம் விசேஷம், ஆச்சாரிய சம்பந்தம் இல்லைன்னா அது எவ்வளோ ஜானியா இருந்தாலும் பிரயோஜனம் இல்லைன்றதுக்காக தான் இப்போ இந்த விஷயத்த சொன்னேன். நம்மாழ்வாருக்கும் கூட பெருமாள் அந்த ஆச்சாரிய சம்பந்தத்தை ஏற்படுத்திண்டு நம்மாழ்வார ஒரு பெரிய ஆச்சாரியனா நமக்கு பின்னாடி லோகத்துக்கெல்லாம் தந்து தந்தார். ஆக இப்படி பெருமாள் பெருமாளிடமிருந்து துவயம் என்கிறது மந்திரத்தை அதனுடைய விசேஷத்தினாலே அதை கிரகிச்சுண்டு அதை விஸ்வசேனருக்கு அனுகிரகிச்சு விஸ்வசேனர் அதே அந்த துவயத்தின் வழியாக வந்ததான வேதாந்த அர்த்தங்களை நம்மாழ்வாருக்கு சாதித்து அவருக்கும் இந்த திருவலட்சியனைன்னு சொல்லக்கூடியதான சங்க சக்கர தாரணத்தை பண்ணி வச்சு நம்மாழ்வார் பின்னாலே 3500 வருஷம் கழிச்சு நாதமுனிகளுக்கு ஆச்சாரியரானார். அப்புறம் நாதமுனிகள் விசேஷமா எழுதியிருந்தார்னு சொன்னோம். நாதமுனிகள் என்ன விசேஷம்னு சொன்ன இப்ப சொன்ன வருங்க, தபஸ்லையும் கட்டிக்காரர், அப்புறம் வேதத்திலையும் கட்டிக்காரர். ஆஹா இப்படி ஆஹா அப்பா அவர் என்ன பண்ணார், முக்கியமா இது ரெண்டுத்துக்கும் ஒவ்வொரு புஸ்தகம் எழுதினார். அதுதான் சொல்ல வந்தேன். அதை சொல்ல வரைச்சே வேற விஷயங்கள் கொஞ்சம் இதோட சேர்த்து கொஞ்சம் டைம் அதிகமாயிடுச்சு. அதுதான் சொல்ல வந்தேன். நாதமுனிகள் தபஸ்லையும் கட்டிக்காரர், வேதத்திலையும் கட்டிக்காரர். இங்கெல்லாம் ஸ்ரீமந்த் ராமாயணம் கேட்டிருப்பாள். ராமாயணத்தை ஆரம்பிக்கிட்டேவே முதல் ஸ்லோகம் ராமாயணம் அவ்வளோ வசத்தியான சொத்து. பாரத தேசத்துல ராமகதைன்னு சொன்னான்னா அதை காட்டிலும் ஒரு எல்லாரும் பரவசப்பட்டு எல்லாரும் பக்தியோடு எல்லாரும் எப்பவும் இன்னைக்கு இல்லை என்னைக்கும் நிலைச்சு நிற்கக்கூடியதான ஒரு பெரிய ஐஸ்வர்யம் அது ஸ்ரீமத் ராமாயணம் தான். அந்த ராமாயணம் ஆரம்பிக்கிச்சே முதல் ஸ்லோகம் என்ன ஆரம்பிக்கும் தெரியுமா, தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்ரீ வாக்விதாம்பரம் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகர் முனி புங்கவம். நாரத மகரிஷி அவர் மனுஷ லோகத்து மகரிஷியே கிடையாது, மனுஷ லோகத்து மகரிஷிகள் உண்டு, விஸ்வாமித்திரர் வசிஷ்டர் அப்படின்லாம் உண்டு. ஆனா அவளெல்லாம் காட்டிலும் மனுஷ லோகத்துல இருந்த ஆயிரம் ஆயிரம் ரிஷிகளை காட்டிலும் ஒசக்தி நாரதர். ஏன்னா அவர் தேவ ஜாதியை சேர்ந்த தேவஜாதியை சேர்ந்தவர், தேவலோகத்து ரிஷி அவர். அப்ப ஏற்பட்ட ரிஷியனுடையதான பிரபாவம் என்னன்னா தபஸ்வாத்தியாய நிரதம், எப்பவும் தபஸு, எப்பவும் வேதம். தபஸு வேதம், தபஸு வேதம், இதே இது ரெண்டுலும் தான் எப்பவும் ஈடுபட்டுட்டே இருப்பார் அப்படின்னு சொல்லி அவரிடத்துல வால்மீகி கேட்கிறார். இப்ப வந்து இந்த இப்போ யாரு ரொம்ப ரொம்ப சூரனாயும் ரொம்ப கருணாமூர்த்தியாயும் அப்படியே எல்லா ஜனங்களுக்கும் நன்மையே செய்யறனாயும் எல்லாருக்கும் எப்பவும் யாரு ஒருத்தர் எப்பவுமே பிடிக்கிற மாதிரியும் இப்போ இருக்கிறவர் யாரு அப்படின்னு ஒரு 16 விஷயங்களை சொல்லி இந்த மாதிரியான நல்லவரை பத்தி நீங்க சொல்லணும்னு கேட்கிறார். அவர் ராமாயணத்தை சொல்லி கொடுத்தார். அப்புறம் வால்மீகி அந்த ராமாயணத்தை கதையாக எழுதினார்னு சொல்றோம். அல்ல தேவலோகத்து ரிஷியா சொல்லப்பட்ட அந்த நாரத பகவான் சாக்காத் பெருமாளுடைய அம்சாவதாரமே சொல்ல முடியாத அந்த நாரதருடைய பெருமை என்ன, குவாலிபிகேஷன் என்னன்னா அவருடைய குவாலிபிகேஷன் தபசு சுவாத்தியாயம் தான். எதுக்கு சொன்ன, அப்படி தபசு சுவாத்தியாயம் தான் தேவலோகத்திலையுமே பெரிய சொத்தா சொல்லு. இப்போ இந்த பூலோகத்துல அதே தபசு சுவாத்தியாயம் தான், சுவாத்தியாயம் தான் வேதம். அந்த தபசு சுவாத்தியாயம் தானே பாரத தேசத்துக்கு சொத்து. ரெண்டுத்திலையும் சூழலா இருந்த நாதமுனிகள் ரெண்டுத்துக்கும் ஒவ்வொரு ஒரு புஸ்தம் ஒண்ணு எழுதினார். அது என்னன்னா வேதாந்த சுவாத்தியாயம்னா வேதம், வேதத்தினுடைய எல்லா சாரத்தையும் தான் சொல்லக்கூடியதுதான் வேதாந்தம்ன்றது. அந்த வேதாந்தத்தை தான் இப்ப நாம விசிஷ்டாத்வைத சித்தாந்தம்னு சொல்றோம். ராமா எம்பெருமானார் தரிசனம்னு சொல்லச்சே, தேசிக சம்பிரதாயம்னு சொல்லச்சே, விசிஷ்டாத்வைத சித்தாந்தம்னு ஒரு வார்த்தை. ராமானுஜ சித்தாந்தம்னு சொல்லுவோம், எம்பெருமானார் தரிசனம்னு சொல்லுவோம், தேசிக சம்பிரதாயம்னு சொல்லுவோம், அதே போல விசிஷ்டாத்வைத சித்தாந்தம்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த அம்சங்கள் எல்லாம் இருக்கு நம்ம சம்பிரதாயத்துக்கு, இது எல்லாம் பொருந்தி வருது. அதனால இது விசிஷ்டாத்வைத சம்பிரதாயம்னு சொல்லுவோம். இந்த விசிஷ்டாத்வைத தத்துவத்தை அடிப்படையா இதுதான் வேதாந்த சாஸ்திரம்னு நாதமுனிகள் ஒரு வசந்த கிரந்தம் எழுதினார். அதுக்கு நியாய தத்துவம்னு பேர், நியாய தத்துவம்னு பேர். அதாவது நியாயம்னு சொன்னா லாஜிக்னு சாதாரணமான ஒரு லாங்குவேஜில் சொல்றது, ஆனா லாஜிக்னால வந்தது மாத்திரம் இல்லை. நியாயம்னா எந்த விஷயமானது உண்மையான தீர்மானமோ அதுக்கு நியாயம்னு பேர். ஆக வேதத்தினாலே தீர்மானிக்கப்பட்டதான வேதாந்த சாஸ்திரத்தினுடையதான சகல விஷயங்களையும் சுருக்கி விசிஷ்டாத்வைத சித்தாந்தமாக அதுல ஸ்ரீமன் ஆசமுனிகள் நியாய தத்துவம் என்பதாக ஒரு கிரந்தம் சாதிச்சார். அதே போல அவர் யோகத்துல சூழலா இருந்தார்னு சொன்னோம் இல்லையா, அதனால யோகத்துக்காக யோக ரகசியம்னு ரெண்டு புஸ்தகம் சாதிச்சார். ஆக நியாய தத்துவம்னும் யோக ரகசியம்னும் ரெண்டு. அவர் எதுல ரொம்ப அத்தாரிட்டியோ, எது அவசியமான சாட்சாத்தா பகவான காட்டுமோ, யோகமும் சாட்சாத்தா காட்டும், வேதமும் சாட்சாத்தா காட்டும். ஆனா இது ரெண்டுத்துக்கும் ரெண்டு புஸ்தகம் எழுதி சுருக்கமா விசேஷமா நம்ம சம்பிரதாயத்துக்கு முதல் விசேஷ கிரந்தமா பண்ணி கொடுத்தார். ஆனா அது ரெண்டும் மறைஞ்சு போயிடுச்சு, காலப்போக்கு அது ரொம்ப மறைஞ்சு போயிடுச்சு. அவருடைய இந்த யோக ரகசியம்ன்றது ஏற்கனவே ரகசியம், அது அவர் சாதிக்கிட்டேவே ரகசியம், புத்தகத்தையும் அதான் பேர் வச்சார். அது யோகாபியாசம் பண்றதுக்கு உண்டானதான தகுதியுடைய நல்ல ஆத்மாக்களுக்கு மாத்திரம்தான் உபதேசிக்கப்பட வேண்டிய புத்தகமா இருந்ததுனால அந்த இவ்வளோ நல்ல புத்தகம் இவ்வளோ நல்ல வாழ்க்கை மாத்திரம் கிடைக்கும்னா அது நிச்சயமா எல்லாருக்கும் கிடைக்காது. அதனாலேயே அந்த புத்தகம் மறைஞ்சு போச்சு. நியாய தத்துவம்னு ஒரு புத்தகம் சாதிச்சார், அந்த புத்தகம் தான் காலப்போக்கில் நிறைய மறந்து அது என்னமோ மறைஞ்சு போயிடுச்சு, விட்டு போயிடுச்சு, அதனால காணாம போயிடுச்சு. எப்படி ஆளவந்தா சாரிச்ச புருஷ நிர்ணயம்னு ஒரு புத்தகம் அது கூட விட்டு மறந்து மறைஞ்சு போயிடுச்சு. இந்த மாதிரி சில கிரந்தங்கள் மறைஞ்சு போறது. தேசிகனே தத்துவட்டிக்கான ஸ்ரீவாழ்வது வியாக்கியானம் சாதிச்ச அது மறைஞ்சு போச்சு. தேசிகனே திருவாய்மொழிக்கு நிகம பரிமளம்னு ஒரு வருஷத்தியா 74,000 படின்னு பெரிய வியாக்கியானம் சாதிச்சார். ஏதோ எவ்வளோ புத்தகங்களை பெரியவா காப்பாத்தினா, ஆனால் சிலதெல்லாம் மறைஞ்சு போச்சு. அது இவ்வளோ எதுக்கு வாஸ்தவத்தில் ஆரம்பத்தில் ஜெய்மினின்னு சொன்னார், அவர் மீமாம்சா சூத்திரம் பண்ணார். அவர் மீமாம்சா சூத்திரத்துக்கு அவ்வளோ பேர் வியாக்கியானம் பண்ணியிருக்கா, அவ்வளோ எதுலேயும் ரிஷிகள்லாம் வியாக்கியானம் பண்ணியிருக்கா. அப்படி அவள் காப்பாற்றினதுலேயே பார்த்தான்னா 16 அத்தியாயத்தில் கடைசி 4 அத்தியாயம் காணும், இன்னி வரைக்கும் காணும். இப்போ ஏதோ கிடச்சிருக்கு, கிடைச்சா போல இருக்கு. இதுதான் ஒரிஜினலாக என்னன்னு தெரியல, ஆனால் இருந்தாலும் இதுதான் கிடைச்சிருக்கு, இதை விடக்கூடாதுன்னு சொல்லி ஸ்ரீமத் ஆண்டவன் கூட அந்த ஜெய்மினியினுடையதான அந்த தேவதா காண்டம்னு சொல்லும் 4 அத்தியாயத்தை பப்ளிஷ் கூட பண்ணியிருக்காரு. இப்போ இது சொல்கிறேன், இப்படி ஏதோ மறைஞ்சு போனதில் நமக்கு பெரிய நஷ்டம் என்னென்னா, இந்த நாதமொழிகள் நம்ம முதல் ஆச்சாரியன் அருள் செய்த யோக ரகசியமும் நியாயத்தத்துவம் ரெண்டும் மறைஞ்சு போச்சு. ஆனால் அவர் நமக்கு காப்பாற்றி கொடுத்த சம்பிரதாயம் சிஷ்யால் வழியாக வந்துடுச்சோம். நாதமுனிகள் இப்படி யோகத்தில் விசேஷம், வேதத்தில் விசேஷம், அது மாத்திரம் இல்லை, இப்போ திவ்ய பிரபந்தத்தை ஆழ்வாரிடமிருந்து கேட்டதுனாலே 4,000 அதில் அவர் ஒருத்தர் தான் இப்போ அத்தாரிட்டியே, பிரபந்தத்துக்கு முதல் அத்தாரிட்டியே அவர் தானே. அவர் ஆக வேதமாச்சு, திவ்ய பிரபந்தமாச்சு, யோகமாச்சு, இதுவும் போக இதெல்லாம் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு, எல்லாருக்கும் பிரவச்சனம் பண்ணி காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு. அதனால் தகுந்த சிஷ்யால்கிட்ட யோகத்தை கொடுத்தார், தகுந்த சிஷ்யால்கிட்ட இந்த வேதாந்த சம்பிரதாயம் விசிஷ்டாத்வைத்த சித்தாந்தத்தை கொடுத்தார், இன்னும் தகுந்த சிஷ்யால்கிட்ட திவ்ய பிரபந்தத்தையும் கொடுத்தார். இதில் சில பேர் இது மூணுத்துலேயுமே கெட்டிக்காரளாக இருந்தா நாதமுனிகளுடைய சிஷ்யாவில், இன்னும் சில பேர் ஒன்னொன்றுத்தில் ரொம்ப சூறாளாக இருந்தா. இதை தவிர நாதமுனிகள் கானத்தில் வேற ரொம்ப சூறு, பாட்டில் ரொம்ப கெட்டிக்காரர். இப்படி அவரிடம் அவருக்கு நிறைய மேன், அவரிடத்துல ரொம்ப பெரிய விசேஷங்கள்லாம் நிறைய இருந்ததுனால நிறைய பேர் அவரிடத்துல சிஷ்யாளாக இருந்தா. சில பேர் ஒன்று கிரகிச்சுண்டா, சில பேர் இன்னும் ஒன்று ரெண்டு கூட கிரகிச்சுண்டா, இப்படி உள்ள இருந்தா நாதமுனிகள். இந்த சம்பிரதாயத்தை நல்லா பெருசாக வளர்க்கணும்னு இருக்கு ரொம்ப ஆசை, நல்ல சிஷ்யாலா பார்த்து நல்லா ஒப்படைச்சு மேலே மேலே வரணும்னு அதுக்காக நல்ல உபதேசம்லாம் பண்ணிட்டு இருந்தார். இதில் நாதமுனிகளை சிஷ்யனில் திருக்கண்ணவங்கை ஆண்டான்னு ஒருத்தர் இருந்தார், அவர் யோகத்தில் ரொம்ப கெட்டிக்காரர், திருக்கண்ணவங்கை க்ஷேத்திரத்தை சேர்ந்தவர். அதே போல் குறுகை காவலப்பன்னு ஒருத்தர், அது குறுகை காவலப்பன்னு இருக்கு, இந்த இதே காட்டு மன்னார்குடி கிட்ட தான், அதுவும் கொஞ்சம் தூரத்தில் இருக்கு. நீங்கள்லாம் இப்போ பார்த்துருப்ப கங்கை கொண்ட சோழபுரம்னு, இங்கே மெட்ராஸ் தமிழ்நாடு விசிட் பண்ணுவா பார்த்துக்கலாம், கங்கை கொண்ட சோழபுரம்னு ரொம்ப பெரிய ராஜேந்திர சோழனுடைய அவன் ஒரு கோவில் கட்ட ஆரம்பித்தான். ராஜராஜ சோழன் தஞ்சையில் பெரிய கோவில் கட்டின மாதிரி அவனுடைய புள்ள ராஜேந்திர சோழன்றவன் அது 1000 வருஷத்துக்கு முன்னாடி கங்கை வரைக்கும் சோழ நாட்டினுடைய அது ஜெயத்தை நிலைநாட்டினான்றதுனால அவனுக்கு கங்கை கொண்ட சோழன்னு பேர். அவன் கங்கை வரைக்கும் தமிழ்நாட்டிலிருந்து கங்கை வரைக்கும் ஜெயிச்சுண்டு போய் அந்தருந்த தேசங்களெல்லாம் பணியை வச்சுண்டு திரும்பி வந்ததுனால அதனுடைய வெற்றி ஞாபகமாக ஒரு நகரம் ஒன்று நிர்மாணித்தான், கங்கை கொண்ட சோழபுரம்னு இருக்குது. அந்த கங்கை கொண்ட சோழபுரத்தில் ஒரு கோவில் ஒன்று பிரமாதமாக சிவன் கோவில் கட்ட ஆரம்பித்தான். ஆனால் அது இன்கம்ப்ளீட்டாக தான் இருக்குது, இன்னும் கூட இப்போ கூட இன்கம்ப்ளீட்டாக தான் இருக்குது. அந்த கோவிலேருந்து ஜஸ்ட் கொஞ்சம் தூரம் பார்த்தா தெரியும் அந்த குறுகை காவலப்பன் அப்படின்ற கோவில், அந்த ஊர் அங்கே அந்த குறுகை காவலை பண்ணுறவர் அங்கே எழுந்தார். அவரும் நாதமுனிகளுடைய சிஷ்யர். இதெல்லாம் எல்லாமே இந்த சிதம்பரம் பக்கத்தில் தான் இருக்குது, இந்த இடங்கள்லாமே இந்த சிதம்பரத்தை சுற்றி இருக்கிற இடத்துல தான் இருக்குது. காட்டுமன்னார் கோவில்னு சொல்ல முடியா, நான் முதல்ல சொன்னுவேன், அது நாதமுனியுடைய அவதாரஸ்தலம். அங்கேயே தான் நாதமுனியுடைய திருப்பேரன் ஆளவந்தாருடைய அவதாரஸ்தலம், அதுவும் அதே தான், அதே கிராமத்தை சேர்ந்தவா தான் அவள். பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி வந்தால் குறுகை காவலப்பன் அப்படின்னு, இந்த குறுகை காவலப்பன் யோகத்தில் மகாகட்டிக்காரராக இருந்தார். கேட்டால் நாதமுனிகளுக்கு அப்புறம் நாதமுனிகளுக்கு அப்புறம் அவாசுடைய சிஷ்ய பரம்பரையில் கடைசியாக இருந்தவர் குறுகை காவலப்பன் தான், அவர் தான். அதனால அவர் யோகத்துல அவர் தான் அந்த லிங்க் தான் கிடைச்சிருக்கணும். அந்த லிங்க் கிடைக்காம போனதுனால தான் இந்த இப்போ நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல இந்த யோகம் அப்படிங்கிறது டைரக்டா வந்து அந்த இதுல வரல, சிஷ்ய பரம்பரையில வராம போயிடுச்சு. முனியே சொன்னே நிறைய பரம்பரைகள் விட்டு போயிடும். இப்ப விட்டு போகாம இருக்கிறது நாதமுனிகளுடைய பரம்பரையில, நாதம சிஷ்ய பரம்பரையில. இந்த யோக பரம்பரை விட்டு போனாலும் இந்த வேதாந்த பரம்பரை விட்டு போல. அதில் தான் நாம் இப்போ இந்த வேதாந்த பரம்பரை தான் இப்போ விசித்தாத்வைத சித்தாந்தம்னு இப்போ நாம் வந்து இந்த சரணாகதி சம்பிரதாயத்தில் நம்ம இப்போ ஈடுபட்டு நமக்கு ஒரு நன்மை கிடச்சுன்னு இருக்கோம். ஆச்சாரியாலும் இருந்துட்டு இருக்கா. இந்த நாதமுனிகளுடைய சிஷ்யனான குருகை காவல் பெண்ணு பெரிய யோகீஸ்வரர் இருந்தார். அவரிடத்துல ஆள வந்தார், போய் யோகத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தார். அது முடியாமல் போயிடுச்சு. ஆனா இருந்தால் நாதமுனிகளுடையதான அந்த வேதாந்த சம்பிரதாயம் இருக்கு, அந்த சம்பிரதாயம் ஆள வந்தாருக்கும் வந்துடுச்சு. அதனால்தான் இப்போ நாதமுனிகளுக்கு அப்புறம் ஆள வந்தாரு ரொம்ப விசேஷமா பெரிய ஆச்சாரியனா நாம சொல்றோம். இப்போ நாதமுனிகளுடையதான பிரபாவத்தை சொல்லச்சேன், அவருடைய திவ்யமான ஸ்ரீசூக்திகள்ல எல்லாம் தொலைஞ்சு போனாலும் ஒரே ஒரு ஸ்லோகம் மாத்திரம் அவைலபிள். அதை தேசிகன் சாதிச்சிருக்கார், அரசு திரைசாரத்துல சாதிச்சிருக்கார். யோ வேத்தி யுகவத் சர்வம் பிரத்யக்ஷேண சதாஸ்வத தம் பிரணம்ய ஹரிம் சாஸ்திரம் நியாய தத்துவம் பிரதக்ஷ்மஹே யோவேத்தி யுகபத் சர்வம். பெருமாளை பத்தி சொல்றார், பெருமாள் சர்வஜன். பெருமாள்னா எல்லாம் தெரிஞ்சவர். அந்த சர்வஜன் சொல்லச்சே எல்லாம் சொல்லுவா. ஓம்னி சயின்ட் அப்படின்றது இது பகவான் ஒருத்தர் ஒத்துந்தான்னு வச்சுக்கோங்க, காட் அப்படின்னு ஒத்துந்தாவே அந்த காடை வந்து ஓம்னி சயன்ட் அப்படின்னு சொல்றது வழக்கம். அது ஜனங்கள் பொதுவா அந்த வார்த்தைகள் சொல்லுவா. ஆனா அந்த நாதமுனிகள் பகவான் ஓம்னி சயன்ட் அப்படின்னு சொல்லச்சே எல்லாம் தெரிஞ்சவர் சர்வஜர்னு சொல்லச்சே எப்படி சொல்றாருன்னு பாருங்க. யோ வேத்தி யுகபது சர்வம் பிரத்யக்ஷேன சதா ஸ்வதா அப்படின்னு அஞ்சு விஷயத்தை போட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறவன்றதுக்கு அஞ்சு விஷயம் சொன்னார். யோ வேத்தி யுகபது, அது என்ன யுகபது, யுகபத்துன்னா ஒரே சமயத்தில் தெரிஞ்சுக்கிறார்னு அர்த்தம். அது என்ன ஒரே சமயத்தில் தெரிஞ்சுக்கிறவர்னா பெருமாளை பத்தி சொல்றார் பகவான் சர்வஜன். சர்வஜன்னா ஒரே சமயத்தில் தெரிஞ்சுக்கிறார். ஒரே சமயத்தில் தெரிஞ்சுக்கிறதுனா என்னன்னு பாருங்கோ. இப்போ நம்ம ஒரு புக் எடுக்கிறோம், அந்த புஸ்தகத்தை படிக்க ஆரம்பிக்கிறோம். படிக்க ஆரம்பிச்சோன்னா ஒவ்வொரு பக்கமாக படிக்கிறோம். ஒவ்வொரு பக்கமாக படிக்கிறது கூட இல்லை, ஆக்சுவலாக பார்த்தோன்னா ஒவ்வொரு வேர்டாக படிக்கிறோம். ஒவ்வொரு சென்டென்ஸாக ஒவ்வொரு வேர்டாக கூட படிக்கல, ஒவ்வொரு எழுத்தாக படிக்கிறோம். ஒவ்வொரு எழுத்தாக படிக்கிச்சே கொஞ்சம் பழகி போயிருந்துன்னா அந்த எழுத்துலாம் வேகமாக படிப்போம் அப்படி. அதனால் பார்த்தோன்னா அதனால் என்னென்னா அது ஒரு குயிக்னஸ்ஸு. நம்ம படிக்கிறதுல பழக்கம் இருக்குன்றதுனால அந்த எழுத்துக்களை படிக்கிறதுல ஒரு குயிக்னஸ் இருக்கு. அவ்வளோதான் குயிக்னஸ் இருந்தாலும் வரி வரியாக யாராலையும் படிக்க முடியாது. வேர்டெல்லாம் கூட்டி கூட்டி படிப்பா, அப்புறம் படிப்பா, கொஞ்சம் படிப்பா, அப்புறம் ஒரு பக்கம் ரெண்டு பக்கம் படிப்பா, முடிஞ்சா அப்புறம் படிப்பா, இல்லைன்னா அப்போவே படிப்பா. இப்படி படித்து புஸ்தகத்தை முடிக்கிறது. ஆக நம்மால் ஒரு புஸ்தகத்தில் இருக்கிறதுலையே அதில் இருக்கிறத யுக ஒரே சமயத்தில் எல்லாத்தையும் தெரிஞ்சிக்க முடியாது. அது ஒன் பை ஒன் கொஞ்சம் கொஞ்சமாக டைம் ஆகும் இல்லையா இது. ஆனால் பெருமாள் எப்படின்னா ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள், இப்போ அந்த புஸ்தகத்தில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கணும்னா ஒரே க்ஷணம்தான் அந்த புஸ்தகத்தை மொத்தத்தையும் தெரிஞ்சு கொண்டுருவா. இப்போ அதுபோல மாத்திரம் இல்லை, யுகபத்து அதாவது யுக ஒரே சமயத்தில் தெரிஞ்சுக்கிறார். ஒரே சமயத்தில் ஒரு விஷயத்தை மொத்தமாக தெரிஞ்சுக்கிறாருன்னு இல்லை, ஒரு விஷயத்தை மாத்திரம் இல்லை. சர்வம்னு சர்வம்னா ஒரு செடி இல்லை, ஒரு மரம் இல்லை, ஒரு மலை இல்லை, ஒரு நதி இல்லை, ஒரு ஜீவனை பற்றி இல்லை. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறதா ஒவ்வொரு பொருள்களையும் அவர் ஒரே சமயத்திலே தெரிஞ்சு கொண்டுடுறார். யுகபத்து ஒரே சமயத்தில் தெரிஞ்சுக்கிறார், எல்லா பொருள்களையும் ஒரே சமயத்தில் தெரிஞ்சுக்கிறார் அப்படின்னா. அடுத்தது இதை தான் தெரிஞ்சுக்கிறதுக்கு எப்படி தெரிஞ்சுக்கிறார் சுவாமின்னா, நாமெல்லாம் எப்படி புஸ்தகம் எப்படி படிக்கிறோம், வெளிச்சத்தில் படிக்கிறோம். வெளிச்சம் வேணும், வெளிச்சம் இல்லைன்னா நம்மளால் படிக்க முடியாது. ஆக வெளிச்சத்தினுடைய உதவி கொண்டு தானே எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம் இல்லை. இப்போ வெளிச்சத்துலேயும் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதா, எத்தனையோ கெமிஸ்ட்ரிலாம் கெமிக்கல்ஸ்லாம் பார்க்குறோம், ப்ராடக்ட்ஸ்லாம் பார்க்குறோம், இதெல்லாம் என்ன இருக்குன்னா அது எவ்வளோ ஒரு வஸ்துவை பார்த்தோன்னா அது கனம் எவ்வளோன்னு சொல்ல முடியாது. அது உள்ளுக்குள்ளே இருக்கிறதான அதனுடைய டென்சிட்டின்னு சொல்லுவா, இல்லை அதனுடைய உள்ளே இருக்கிறதான ஸ்டிஃப்னஸ், இதெல்லாம் ஒன்றும் தெரியாது. நமக்கு ஒரு வஸ்துவை எவ்வளோ சமுத்திரத்தை பார்த்தா கூட சமுத்திரத்தினுடைய மேல் ஷீட் ஆஃப் வாட்டர் தான் பார்ப்பேன் வழியோ உள்ளே இருக்கிறது ஒன்றும் தெரியாது. ஆனால் பெருமாள் எப்படி பார்க்குறாருன்னா அதை பார்க்கச்சு வெளிச்சம் இருந்து தான் பார்க்குறோம்னு, ஏதோ சில உபகரணங்கள் இருந்து தான் பார்க்குறோம்னு, சில சமயம் பார்த்தா லென்ஸ் வச்சு பார்க்குறோம் அப்படிலாம் இருக்கா. எந்த விதமான உபகரணங்களுடைய சகாயம் இல்லாம வெளிச்சம் கூட தேவையில்லை சுவாமி. எப்படி பாக்குறாருன்னா பிரத்யக்ஷேண அப்படின்னு நேர சாட்சாத்த பார்த்துடுறாரு. இப்ப நான் வந்து இப்ப பேசிட்டு இருக்கேன் உங்களோட, நான் இப்ப நேரம் பேசிட்டு இருக்கேன்றதே எனக்கு எப்படி தெரியும்னா, நீங்க உங்களை ரீச் பண்றதுன்றது எப்படி தெரியும்னா, எனக்கு பிரத்யக்ஷமா தெரியாது, எனக்கு ஒரு இன்ஃபரன்ஸ் இருக்கு. நம்ம இங்க பேசினா எப்படி, நாம போன்ல பேசினா மற்றவாள் பேசினாலும் கேட்டு கேட்டேன் சொன்ன நீங்க பேசினேன் நான் தெரிஞ்சிட்டேன்னு அவ ஏற்கனவே சொல்லியிருக்கிறத வச்சு, ஓஹோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு பேசினா அந்த பக்கம் இருக்கிற வாளுக்கு கேட்கும் அப்படின்னு ஒரு இன்ஃபரன்ஸ் தான். இதில் ஒன்றும் டைரக்ட் நாலேஜ் ஒன்றும் கிடையாது. அதனால டைரக்ட் நாலேஜுன்னு சொல்லுவா, இல்லைன்னா இன்ஃபரன்ஸ்ன்னு சொல்லுவா. இப்போ பெருமாள் எப்படி எல்லாம் தெரிஞ்சுக்கிறாருனார், இன்ஃபரன்ஸ் எல்லாம் தேவையில்லை அவருக்கு, எல்லாம் நேரையே தெரிஞ்சுக்கிறாங்க பிரத்யக்ஷேன. அப்புறம் இப்போ நாம் வந்து ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறோம். இப்போ பெருமாள் எப்படி தெரிஞ்சுட்டாருனா, யுகபத் ஒரே சமயத்து தெரிஞ்சுக்கிறார், சர்வம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறார், பிரத்யக்ஷேன டைரக்ட் நாலேஜாகவே தெரிஞ்சுக்கிறார். ஒரு இன்ஃபரன்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் ஒரு லாஜிக்லாம் அரைவ் பண்ணி ஓஹோ இப்படி தான் இருக்கும்லாம் ஒன்றும் தேவையில்லை, நேரையே தெரிஞ்சுக்கிறார். இப்படி தெரிஞ்சுக்கிறதும் என்னென்னா சதா அப்படின்னு போட்டேன். அது அதிகப்படியாக ஒரு அடுத்த பதம் சதான்னு போட்டேன். சதான்னா இன்னைக்கு இல்லை, நமக்கு இப்போ வாசிக்கிறது மறந்து போகிறது. என்ன இப்போ நான் இப்போ என்ன நான் பேசினோம் அப்படின்னு என்ன பேசினேன்றது எனக்கு மறந்து போகிறது, கேட்குற வாளுக்கு அதுவும் மறந்து போகும். அது மாத்திரமில்ல ரெக்கார்டுன்னு ஒன்று பண்ணி வச்சுக்குவோம். அந்த ரெக்கார்ட் பண்ண விஷயம் திருப்பியும் ஒரு வாட்டி எல்லாம் ஃபுல்லாக கேட்க வேண்டியிருக்கு. கேட்டாலும் கூட சில சில விஷயங்கள்லாம் மனசில் போடுறது. இதுவே இன்னும் காலப்போக்கில் என்ன ஆகுதுன்னா இந்த விஷயங்கள்லாம் எல்லாம் மறந்து போகுது. அதான் சொல்கிற பகவான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறவர் எப்படின்னா, முக்காலத்திலும் போகின்ற காலங்கள் போய காலங்கள் போகு காலங்கள்னு நம்ம ஆழ்வார் மூணு காலத்தையும் ஒரே போல ஞானத்தோடு இருக்கார் அப்படிங்கிறது அவருடைய ஞானத்துக்கு இன்னொரு ஆக யுகபத்து உடனே எல்லாத்தையும் ஒரே சமயத்தில் தெரிஞ்சுக்கிறார், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறார், எந்த விதமான உபகரணங்களுடைய ஒத்தாசை இல்லாமல் தெரிஞ்சுக்கிறார். அப்புறம் சில பேர் ஞானிகள் உண்டு, அவள்லாம் கூட ஞானத்தினால விசேஷமாக தெரிஞ்சுப்பா, அவளும் இதே மாதிரி இருப்பாளும் இல்லையோ, அவள் ரொம்ப ஞானிகளாக இருந்தா அப்படின்னு கிடையாது. என்னன்னா சதா ஸ்வதகான்னு போட்டார் இருக்கிறேன். பெருமாள் எப்படி தன்னுடைய ஞானத்துக்கு தானே காரணமாய், தன்னுடையதான எல்லா விதமான விஷயங்களுக்கும் தானே தன்னுடைய பெருமையினாலேயே தன்னிடத்திலே நிலை நிற்கக்கூடியதான நிட்டையினாலேயே எல்லா சாமர்த்தியங்களும் பெருமாளுக்கு இருக்கு. மகரிஷிகளுக்கு கூட அது கிடையாது. மகரிஷிகள்னா பெருமாள் அனுகிரகிச்சு பெருமாள் தன்னுடைய அவருடைய திவ்ய கடாட்சத்தினால அவர் சகாயம் பண்ணதுனால அவளுக்கு ஞானம் வருது. ஆனால் பெருமாளுக்கு அப்படி இல்லை. ஆக அஞ்சு விஷயத்தை போட்டார். என்னென்ன யுகபத்துனா ஒரே சமயத்தில் தெரிஞ்சுப்பார், சர்வம் எல்லாத்தையும் தெரிஞ்சுப்பார், பிரத்யக்ஷேன எல்லாம் டைரக்டாக தெரிஞ்சுப்பார், சதா முக்காலத்திலும் இதே போல எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறார் இருப்பார். அதுக்கும் மேலே இவருடைய ஞானத்துக்கு ஒத்தாசை பண்ணக்கூடியவாளோ ஒத்தாசை பண்ணக்கூடிய உபகரணங்களோ எதுவும் தேவையில்லாமல் சொந்தமாக தெரிஞ்சுப்பார் அப்படின்னு இது ஒரு ஒரு ஸ்லோகம்தான். அது பெருமானுடையதான சர்வஜத்வத்தை அனுபவிக்கிறதுக்கு சிவன் நாசமுனிகள் சாதிச்ச இந்த ஸ்லோகத்தை தேசிய ராஷ்டிரத்திர சார்பில் எடுத்து சாதிக்கிறார். எப்படி அந்த பகவான அது உள்ளபடி சொல்றதுக்குன்னா நம்ம ஆச்சாரியால் தான் அழகா சொல்லுவா. இதுலேருந்து எடுத்து கேட்டு அப்புறம் மற்றவாளும் சொன்னா சொல்லட்டும், அது பத்தி இல்லை. நாதமுனிகள் யோக ரகசியம்னு சாதிச்சார், நியாய தத்துவம்னு சாதிச்சார், ரெண்டு புத்தகமும் காணும். அதுல யோக முதலே மறந்து போச்சு. ஆனால் யோகத்தில் என்ன சொல்லிக் கொடுத்தாருன்றதுமே மறைஞ்சு போச்சு. ஆனால் யோகம்ன்றது ரகசியமாகவே சொல்லிக் கொடுத்தா தான் அது அவளுக்கு அடுத்து அடுத்து சித்திக்கும் சித்திக்கும் ரொம்ப சிரமமான விஷயம் கூட சொல்லிக் கொடுத்து மாத்திரம் வந்துடாது, அது கூட இருந்து அபியாசம் பண்ணி வச்சா தான் வரும். அதனால இப்போ மறைஞ்சு போயிடுச்சு. வேதாந்த சாஸ்திரம் மாத்திரம் நியாய தத்துவத்தில் சொன்னது அது சாஸ்திரம் வந்துடுச்சு, புஸ்தகம் வேணால் மறைஞ்சு போயிடுச்சு வழி அதில் சொல்லிக் கொடுத்த சாஸ்திரம் வந்துடுச்சு. அதுதான் இப்போ நான் அனுஷ்டிக்கிறதான சரணாகதி சம்பிரதாயமாயும் கிடைச்சிருக்கு. இப்போ இந்த ஆச்சாரியாள் நாதமுனிகளிடத்துல அன்வயிச்சதுல திவ்ய பிரபந்தத்தை விசேஷமா கத்துண்டு இன்னி வரைக்கும் நமக்கு எல்லாம் கிடைக்க வச்சவன் நாதமுனிகளுடைய மருமான்களான கீழகத்தாழ்வான் மேலையகத்தாழ்வான்னு ரெண்டு பேர். அவள் ஒருத்தர் வந்து வாசுகல கோத்தம், ஒருத்தர் சீவத்த கோத்தம். அவள்லாம் அவளுடைய அவகிட்ட அந்த அத்தியனம் பண்ணுவா, அவகிட்ட கத்துண்டுவான்னு இன்னைக்கு அருளி செயல்னு சொல்லும் திவ்ய பிரபந்தம் நன்னா வந்துடுச்சு. அதே சமயம் நாதமுனிகளிடத்துல திவ்ய பிரபந்தம் அதையும் அதிகரிச்சு மற்றதையும் அதிகரிச்சிருந்தாலும் அந்த வேதாந்த சாஸ்திரத்திலே ரொம்ப உச்சமா இருந்தார் பாருங்க, அதற்கு அந்த உய்யக்கொண்டார்னு பேர், புண்டரீகாக்ஷர்னு சொல்லுவான். அவருடைய அவர் தான் நம்ம ஆச்சாரிய பரம்பரையிலே அடுத்தவர். நாம இப்ப நாம் கொண்டாடும் முறையான குரு பரம்பரையில நாதமுனிகளுக்கு அடுத்தவர் உய்யக்கொண்டார்னு பேர். அவருக்கு புண்டரீகாக்ஷர்னு தான் திருநாமம், ஆனா இருந்தாலும் உய்யக்கொண்டார். உய்யக்கொண்டார்னா என்னை காப்பாற்றினவர்னு சொல்லணும். உயிதல்னா பிழைத்து போதல்னு அர்த்தம். உய்யக்கொண்டார்னா என்னை பிழைத்து போகும்படியாக பண்ணவர் அப்படின்னு அர்த்தம். இது என்ன சொல்லுவாங்க, யாரை பிழைக்க வச்சுட்டாரு, பிழைக்க வச்சுட்டாருன்னு அர்த்தமாமே. யாரை பிழைக்க வச்சாருன்னா நாதமுனிகள் சாதிச்சார், உன்னால நான் பிழைச்சுப்பான்னு அவர். அதனால தான் அவருக்கு உய்யக்கொண்டார். அவரால் இவர் என்ன பிழைச்சிக்கிறது, இது ரொம்ப சாதாரண இன்சிடென்ட் தான். ஆனா இருந்தாலும் பெரிய அந்த நாதமுனிகளிடத்துல இருக்கிற அந்த ஒரு விசுவாசம், பக்தி, அவர் ஆச்சாரியன்னு, அவர் எப்படி அவர் சம்பந்தம் எல்லா விதத்திலையும் வசதி அப்படின்ற அந்த பாவத்தை கடைபிடிச்சவர் அப்படிங்கிறதுனாலே நாதமுனிகள் அவரிடத்துல இருக்கிற இந்த சிஷ்ய குணபூர்த்தின்னு சொல்றோம். ஆச்சாரியனை அப்படியே சாட்சாத்த தெய்வீகமா பாவிக்கிற அந்த சிஷ்ய குணபூர்த்தி அவரிடத்துல இருந்துதான். இந்த ஒரு சின்ன இன்சிடென்ட்ல வெளிப்பட்டதுன்றதுனால அதை மாத்திரம் சொல்லுவோம், அதை மாத்திரம் நானும் சொல்றேன். ரொம்ப சாதாரண விஷயம் அது. அதனால நாதமுனிகளுடைய தேவிகளுக்கு அரவிந்த பாவைன்னு திருநாமம். அந்த அரவிந்த பாவைய அவருடைய அப்பா வாத்துல அவர் வங்கிபுரத்து ஆட்சின்னு சொல்லுவான். அவருடைய திருத்தோப்பனர், அதாவது நாதமுனிகளுடைய மாமனார், மாமனாராத்துல அரவிந்த பாவை நாதமுனிகளுடைய தேவிய ஒரு ஃபங்க்ஷனுக்காக கொண்டு போய் விட வேண்டி இருந்தது. அவர் அந்த ஊருக்கு கொண்டு போய் விடுறதுக்காக அழைச்சிட்டு போனார். அந்த இவர் உய்யக்கொண்டார்னு சொல்ல முடியாது, புண்டரீகாக்ஷர். அவர் அழைச்சிட்டு போனா அவர் வந்து ரொம்ப சந்தோஷம், வாப்பா நாதமுனிகள் அனுப்பிச்சு வச்சாரா, ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு அவருக்கு என்ன பண்ணா, அவாத்துல அவ்வளோ ஆச்சாரம், நாதமுனிகளே எப்பேற்பட்ட யோகேஸ்வரர், அவரோட அவாத்துல அவள்லாம் ரொம்ப அதே மாதிரி ரொம்ப விசேஷமா ஆச்சாரமா பேர் வாங்கினவா. அவர் என்ன பண்ணார், இந்த நாதமுனிகளுடைய சிஷ்யர் வந்தார் போறங்கோ, இந்த சிஷ்யர் வந்தா சிஷ்யர்னா அவளுக்கு அவ கொஞ்சம் சரி, இவர் வந்து சாதம் போடணும், வெளியூர்லேன்னு வந்திருக்கார், அழைச்சின்னு வந்திருக்கார், சரி போடணும், சாதம் போடலாம். ஆனால் இருந்தாலும் நம்ம திருவாராதன பிரசாதத்தை இவருக்கு போடக்கூடாது, சேஷமாக போயிடும். சேஷம்னா என்னென்ன மிச்சம்னு அர்த்தம் அது, அதெல்லாம் இப்போ எல்லாம் அவுட் ஆஃப் கான்டெக்ட் ஆகிருக்கு எல்லாருக்கும். இன்னும் சில பெரியவாள் வச்சுட்டு இருக்கா, அதனால் சேஷமாக போயிடும். அவருக்கு போட்ட சேஷத்தை அப்புறம் உபயோகப்படுத்த முடியாது, என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பழுது போட்டா இருக்கு. அதையும் அவர் ஆற்று வாசல் இதில் உட்கார வச்சு, ஆற்றுல கூடத்துலலாம் இல்லை, மித்தம்னு ஒரு இடம் இருக்கும், அது சாமான்யமாக கொஞ்சம் வெளி மனுஷாலாம் வந்து போகிற இடம், அந்த இடத்துல உட்கார வச்சு சாதம் போட்டார், அதுவும் பழையது போட்டார். அவரை சாதாரணமாக இருந்தால் கௌரவமாக அனுஷ்டானமாக ரொம்ப நெட்டியோடு இருந்து ரொம்ப பரிசுத்தமாக பரமகாந்தியாக இருக்கிறவா பழையது சாப்பிட மாட்டார். அப்படியே இப்போ என்ன, அது பழையதுன்றது முதல் நாள் பிரசாதம், இதுதான் பழையது. பரியூஷித்தம்னா தோஷம்னு கீதையிலேயே சொல்லியிருக்கார், எச்ச பரியூஷித்தம் செய்தால் பரியூஷித்தம்னா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கார். இப்படியே பழையது சாப்பிட மாட்டா, அதுவும் வெளியில் உட்கார வச்சு அகௌரவமாக போட்டால் முதலே சாப்பிட மாட்டா. நாதமுனிகள் மாதிரி அவ்வளோ பெரிய வேதாந்தி. அவர் என்ன பண்ணார், எதுவாக இருந்தால் என்ன, நாதமுனிகளுடைய தேவிகள் அவளுடைய திருமாளிகை, அந்த திருமாளிகையில் எங்கேனா ஒரு ஓரமாக மிதிக்க கிடைச்சா கூட, எங்கேனா ஒரு ஓரத்தில் வெறுமை உட்கார வச்சா கூட எவ்வளோ புண்ணியம். பழையது போட்டான், என்னன்னு சாப்பிட்டு வந்துட்டு சாப்பிட்டு வந்தார். அப்புறம் இங்கே வந்தார், போவோம் அப்புறம் நாதமுனிகள் என்னவா கொண்டு போய் விட்டியா அப்படின்னா, நாமா கொண்டு போய் விட்டு வந்துட்டேன் அப்படின்னார். அப்புறம் என்ன சொன்னார், இதெல்லாம் அப்புறம் பார்த்தோன்னா இந்த சிஷியால் அவரை விசாரித்து தெரிஞ்சுனுட்டா, என்ன பழையது சாப்பிட்டுட்டார் அப்படின்னு. ஐயோ பழையது சாப்பிட்டுட்டார், சாப்பிடக்கூடாது சாப்பிட்டார், சுத்தியை போயிடுத்து, அதனால இவர் போய் இப்போ முதல்ல பிராயசித்தம் பண்ணணும், அதனால பஞ்சகவியை சாப்பிடணும் அப்படி இப்படின்னு இந்த சிஷியால்லாம் கிளப்பி விட்டா. நாதமுனிகள் கேட்டார், என்ன ஆச்சுன்னு கேட்டார். இன்னும் தேவிகளை கொண்டு போய் விட்டேன், தேவிகளாத்துல பழையது சாதம் போட்டா, மகாபிரசாதம் அது, தேவிகளாத்து சம்பந்தமாச்சு, அதனால சாட்டு சந்தோஷமா சாட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னார். அது ஆஹா, என்ன ஆத்ம குணம் பத்தியா, தேவிகள் நம்ம தேவிகளுடைய ஆத்துல பிறந்த ஆத்துல போட்ட சாதத்தையே நான் என்னிடத்துல இருக்கிற இவ்வளோ விசுவாசத்துல அது தோஷம்னு சாஸ்திரத்துல சொல்லியிருக்குன்னு சில பேர் சொல்லுவாங்கன்னா கூட அதை கூட பார்க்காம, அது என்ன வேணா தோஷம் இருக்கட்டும், ஆனால் இருந்தாலும் ஆச்சாரிய சம்பந்தம் இருக்கிறதுனால அந்த தோஷத்தை நினைச்சே பார்க்கக்கூடாது அப்படின்னு அகௌரவமாக மித்தத்தில் உட்கார வச்சு சாதம் போட்டதையே மகாபிரசாதம்னு சொல்லிட்டு வந்திருக்காருன்னா என்ன, எவ்வளோ ஒரு ஆச்சாரிய பக்தி இருக்கும் அது. அது வந்து சொல்ல கூட இல்லை, ஆச்சாரிய பிரசாதம் கிடைச்சிதேன்னு சந்தோஷமா இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே கட்டிண்டாராம். இந்த ஆத்ம குணம் இருந்தாதான் இந்த வேதாந்த சம்பிரதாயம் பிழைக்கும், ஆச்சாரிய சக்தி இருந்தாதானே வேதாந்த சம்பிரதாயம் பிழைக்கும். ஆச்சாரிய விசுவாசம் இல்லைன்னா கட்டுண்ட வேதாந்தம்லாம் ஒன்றுக்கும் உபயோகப்படாது, எல்லாம் அவளுக்கு நிஷ்டையை கொடுக்காது. அவாகிட்ட யாரான வாசா அவளுக்கு ஒரு நிஷ்டையும் வராது. வெறும புஸ்தகம் வாசி வேணா பிரவச்சனம் வேணா பண்ணிட்டு இருக்கலாம், அதை பிரவச்சனம் பண்ணி பிசினஸ் வேணா பண்ணலாம். திருக்குறந்தாண்டவன் சாதிப்பார், எல்லாரும் ஒவ்வொரு பிசினஸ் பண்றா, அப்புறம் என்ன ஆச்சாரியால்னு பேரை வச்சுட்டு நாங்கெல்லாம் கூட ஞானத்தை வச்சு பிசினஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லுவார். ஆண்டவன் சொல்றது இதுக்கான தன்னை பத்தி சொல்லிக்கிறாருன்னு எடுத்துக்கூடாது. நிறைய பேர் அப்படி நாலேஜை வச்சு பிசினஸ் பண்றா, இப்பெல்லாம் நிறைய பேர் கன்சல்டன்ட்னு இல்லையா, அவெல்லாம் என்ன பண்ணுறாங்க, நாலேஜை வச்சு பிசினஸ் பண்ணுறா. இது வந்து வேதாந்த நாலேஜ், வேதாந்த நாலேஜை வச்சு வேணால் பிசினஸ் பண்ணலாம். அவ்வளோதானே ஒழியோ அது கற்றுக்கிற ஆத்மாவுக்கு ஒரு நிட்டை வராது, அதனாலே அவனுக்கு அடுத்த ஸ்டெப்பு ஒரு ஸ்ரேயஸு வரவே வராது. அதான் நாதமுனிகள் சொன்னார், இவ்வளவு ஆத்மகுணம் இருந்தால் இவனால தான் புதைக்கும், ஆச்சாரிய பக்தி இருக்கிறவனுடைய இருக்கிற சிஷ்யனால தான் ஆச்சாரியருடையதான உபதேசங்கள்லாம் காப்பாற்றப்பட்டு அவனுக்கு தான் அது பலிச்சு அந்த பலி அந்த பலனானது அடுத்த சிஷியாளுக்கு போய் சேரும். ஆச்சாரியால் சொல்லி கொடுத்தது பலிக்கிறதுன்னா என்னென்னா, பெருமாள் ஜீவன் சரணாகதி மோக்ஷம் இதெல்லாம் பாபம் அப்படின்னு உபதேசம் பண்ணினா அந்த உபதேசத்தை தான் மனசில் வாங்கிட்டு அந்த உபதேசத்தை அடுத்த வாழ்க்கை எடுத்து சொல்லி கொடுக்குச்சு, தனக்கும் இதனாலே தெரிஞ்சின்றதுனாலே ஆத்மாவனுடைய பாப்பங்கள்லாம் போய் பகவத் சம்பந்தமும் நன்னா ஏற்பட்டு பகவானுடையதான் பூர்ண அனுகிரகம் கிடைக்கிறதான பலன் இருக்கேன். இதுதான் இப்போ நம்ம சொன்னமே சொல்லி கொடுத்த உபதேசம் பலிக்கிறதுன்னு அர்த்தம். அதே போல அவரிடத்துல ஆசிரியவாளுக்கும் அதே மாதிரியான பலன் கிடைக்கணும். அதான் சொன்னார் இதெல்லாம் எப்படி கிடைக்கும்னா, இதுக்கு பேஸே ஆச்சாரிய பக்தி தான். நாலேஜுக்கு பேஸ் எதுன்னா இங்கே நம்ம சம்பிரதாயத்தில் அது ஆச்சாரிய பக்தி தான். ஆச்சாரிய பக்தி இருந்து கிடைக்கிற நாலேஜ் இருக்கேன், அதுதான் காரியகரமாகும். காரியகரமாகும்னா நமக்கும் பகவத்பக்தியும் உண்டாக்கி சரணாகதியும் விசேஷமாக நல்லா நமக்கு அது சித்திக்க வச்சு மேற்கொண்டு சிஷ்யாலையும் உபதேசம் பண்ணி அவாலையும் படிக்க வைக்கிறதுக்கு அது வழி வைக்கும். இந்த ஆச்சாரிய பக்தி இருக்க உன்னிடத்துல அப்படின்னு அவரை கட்டிண்டாராம் நாதமுனிகள். அதனால் அவருக்கு உயர்கொண்டார்னு அன்னைக்கு என்னையும் உயர்கொண்டவர் நீரே அப்படின்னு சொன்னாராம். அதனால உயர்கொண்டார்னு பேர், உயர்கொண்டார்னா பிழைக்க வச்சார்னு அர்த்தம். அது ஏன்னா அந்த அந்த வேதாந்த சம்பிரதாயத்தை யார்கிட்ட கொடுக்கறது, யாரை அடுத்தவரை ஆக்க, அடுத்த ஆச்சாரியனா யாரை ஆக்கிறதுன்னா இந்த ஆச்சாரிய சக்தி இருக்கிறவன் ஆக்கணும்னு தீர்மானம் பண்ணார். அவருக்கு அப்புறம் விசேஷமா நிறைய அனுகிரகிச்சு நிறைய விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்தார். அதனால அவருக்கு உயர்கொண்டார்னு, அதனால நாதமணிகளுக்கு அடுத்து அவ்வளவு மேன்மையோடு பெரிய ஆச்சாரியனா எழுந்திருந்தார், உயர்கொண்டார்னு சொல்லுவார். இதுல நாதமுனிகள் திவ்ய பிரபந்தத்தை நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு அந்த கீழகத்தாழ்வான் மேலையகத்தாழ்வான் வழியா ஏற்பாடு பண்ணினார். உயர்கொண்டார் வழியா அந்த வேதாந்த சம்பிரதாயத்தை, வேதாந்த சம்பிரதாயம்னு இப்ப நான் சொல்றது வேதம் என்ன, ஸ்மிருதி என்ன, இத்திகாசம் என்ன, புராணம் என்ன, அதுக்கு மேல உபனிஷத்துக்கள் என்ன, இந்த உபனிஷத்துக்கெல்லாம் இருக்க தாத்பரியம் என்ன, இப்ப சொன்ன எல்லா விஷயத்திலையும் இருக்கிறதான எல்லாத்துக்கும் ஒண்ணுக்கு ஒண்ணு இருக்கிறதான பொருத்தம் என்னன்னு அதெல்லாம் அதெல்லாம் நன்னா ஆராய்ஞ்சு பார்த்து எல்லாத்தையும் ஒரே சாரமா புரிச்சு வைக்கணும். அதுல ஒண்ணு சொல்லி இதுல ஒண்ணு சொல்லி இதுக்கும் அதுக்கும் டிஸ்அக்ரிமெண்ட் இருக்கு என்ன பண்றது அப்படின்னு ஒண்ணும் பிரமிச்செல்லாம் போகாம எல்லா டிஸ்அக்ரிமெண்ட்டையும் சால்வ் பண்ணி எல்லாத்தையும் ஒரே சாரமா புரிச்சு வச்சு அதே சரணாகதி சம்பிரதாயமா கொடுக்கணும். அதைத்தான் நான் ஒய்ய கொண்டார் இடத்துல ஒப்படைச்சார் நாதமுனிகள். ஆச்சா யோக பிரபாவம் அதுதான் இன்னும் திருக்கண்ணமங்கையாண்டான் குருதை காவலப்பன் அப்படின்னு சிஷியாளுக்கெல்லாம் சொல்லி கொடுத்து வச்சிருந்தார். சொல்லிக் கொடுத்தா அதுக்கு கீழ் கிளையில விட்டு போயிடுது. ஆக இப்படி இருக்கச்சே நாதமுனிகள் அவருடைய பிரபாவத்தை ஆள வந்தார் சொல்லும் போது அவரை போல யாரு என்ன ஜானம் என்ன பக்தி அது எப்பேற்பட்டதான தெளிவு, இப்ப சமுத்திரம் மாதிரி இருப்பார். நமோ அச்சிந்தி அற்புத அக்லிஷ்ட ஞான வைராக்கிய ராசியே நாதாய முனையே அகாத பகவத் பக்தி சிந்தவே அப்படின்னு சொல்லும் பக்தி சமுத்திரமா இருந்தார், ஞான சமுத்திரமா இருந்தார். அவருடைய ஞானம்ன்றது எப்படிப்பட்டதுன்னா தடைபடவே தடைபடாது. ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சார்னா க்ஷணத்தில் அந்த விஷயத்தினுடைய எல்லைக்கே போயிடுவார். அப்படி இப்போ கூட பாருங்க, நாமெல்லாம் பார்க்குறோம் முதல்ல லைட்டை பார்க்குறோம், இந்த லைட் எப்படி வந்தது அப்படின்னு, இது கரண்ட்டுன்னு ஒன்று வருது, கரண்ட் எங்கேன்னு வந்தது, இதோ அங்கேருந்து அவள் ப்ரொடியூஸ் பண்ணுற அவன் இது பல்பாகி பல்பு எரிய வைக்கிறதுக்குன்னு யார் ஹெல்ப் பண்ணாங்க? எடிசன், அவர் எப்போ பண்ணார், அவர் ஏதோ ரிசர்ச் எல்லாம் பண்ணார், என்ன ரிசர்ச் பண்ணார் தெரியாது. அப்புறம் யார் இந்த பல்பை மாற்றி மேனுஃபேக்சர் பண்ணுறா தெரியாது. சரி, அந்த எலக்ட்ரிசிட்டி எப்படி அந்த லைட்டாக கன்வெர்ட் ஆகுது அதுவும் தெரியாது. இதெல்லாம் ஒன்றும் தெரியாது. எதுக்கு சொல்கிறேன், இப்படி ஒரு விஷயத்தை பார்த்தோம்னா எங்கே போனாலும் தெரியாது தெரியாது தெரியாது. ஏதோ ஒரே ஒரு அம்சம் தெரியும், என்னென்ன சுவிட்ச் போட்டால் வெளிச்சம் வரும், அவ்வளோதான் தெரியும். அதை இப்படி இல்லை, இது லௌகிகம் மாத்திரம் இல்லை. ஜீவ தத்துவமாக இருந்தாலும் சரி, ஈஸ்வர தத்துவமாக இருந்தாலும் யோசிச்சார்னா அது அவருடைய எல்லைக்கு போயிடுவார். அதனுடைய யோக பிரபாவத்தினால அதனுடைய எல்லைக்கு போய் கொண்டு கொடுத்துருவார். பகவான் யாருன்னு அதுபோல் எல்லா விஷயத்துலையும் அசிந்திய அத்புத அக்லிஷ்ட ஞானம் இருக்கு. நினச்சி பார்க்க முடியாது, அதுவும் கொஞ்சம் கூட கஷ்டம் இல்லாமல் டக்குன்னு, கஷ்டப்படவே இல்லை. அந்த ஞானத்தினுடைய தெளிவு எப்படி இருக்குன்னா, நாம தான் சில விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கே கஷ்டப்படுறோம். இது எப்படி இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, என்னென்னமோ ரிசர்ச் எல்லாம் பண்ணுறா, எங்கெங்கேயோ அலையிறா, யார் யாரையோ கேட்குறோம், பார்த்தா கடைசியில் ஒன்றும் முடிய மாட்டேங்கிறது. அப்படி இல்லை, கஷ்டமே இல்லாமல் யோக பிரபாவத்தினால தெரிஞ்சுட்டுருவா. இப்படி நினச்சி பார்க்க முடியாததாயும் ரொம்ப அற்புதமாயும் புதுசு புதுசாக நிறைய விஷயங்களாயும், அதே சமயம் கஷ்டமே இல்லாமல் ஞானத்தினாலே பிரத்யட்சமாக தெரிஞ்சிக்கக்கூடிய மகாபிரபாவராயிருந்த மகர்ஷியான நாதமுனிகள் அவருடையதான வைபவத்தை ஆளவந்தார் மூணு ஸ்லோகத்தினாலே முதல்ல ஆளவந்தார் ஸ்லோகத்தில் சாதிச்சிருக்கார். அப்படி இருந்தார் நாதமுனிகள், அவருடைய சிஷ்யர் உயர்கொண்டார்னு. நாதமுனிகளுடைய குமாரர் ஒருத்தர் உண்டு, அவருக்கு ஈஸ்வர பட்டாழ்வான்னு பேர். அவரும் கூட நாதமுனிகளுடைய சிஷ்யர் தான். ஆனால் இருந்தாலும் அந்த ஈஸ்வர பட்டாழ்வானுடையதான சிஷ்ய பரம்பரையா ஒன்றும் நமக்கெல்லாம் அமையல. ஈஸ்வர பட்டாழ்வானுடைய குமாரர் தான் ஆளவந்தார். ஆளவந்தாருக்கு யமுனைத்துறைவர் அப்படின்னு ஒரு திருநாமம். யமுனத்துறைவர்னா ஒன்றும் இல்லை, யமுனத்துறைவன் அப்படின்னா யமுனையிலே யமுனா நதிக்கரையிலே எப்பவுமே விளையாடிண்டு அந்த யமுனா நதிக்கரையிலே கோபிகைகள் வருவாளான்னு பார்த்து அவளோடே தன்னுடையதான சிநேகத்தை வளர்த்துண்டு அதில் விளையாடி சந்தோஷப்படக்கூடிய சௌலபியத்தையுடைய சர்வேஸ்வரனான கண்ணனுக்கு யமுனைத்துறைவன் பேர். அது அதில் யாமுனன்னு சொல்லுவா. அந்த இப்போ நாதமுனிகள் யாத்திரையாக வடதேச யாத்திரையாக போயிருந்தார். அங்கே போனால் எல்லா அப்படியே அயோத்தியா மந்திரா எல்லாத்துக்கும் போனார். போனால் அந்த யமுனா நதிக்கரையில் போனபோது என்னமோ அங்கே கண்ணன் இன்னும் கூட அங்கே சஞ்சரிக்கிற மாதிரி ஒரு அவருக்கு ஒரு ஃபீலிங் அவருக்கு. ஆஹா, எங்கள் கண்ணன் இங்கே தானே சஞ்சரித்தார், அவர் திருவடிப்பட்ட இடமாச்சே, அவர் தீர்த்தமாடி நடமாச்சே, அவர் விளையாடி நடமாச்சேன்னு அந்த கிருஷ்ணனுடைய லீலைகள்லாம் பிரத்யட்சமாக அனுபவிக்கிற மாதிரி ஒரு அனுபவம் கிடைச்சது அவருக்கு. அந்த கண்ணனுடைய பிரசன்ஸை ஃபீல் பண்ணாருங்க யமுனை நதிக்கரையில் பார்த்த. இங்கேயே கொஞ்ச நாள் இருந்துடலாம் அப்படின்னு சொல்லி அந்த கோகுலம் பிருந்தாவனம் அப்படின்னு இங்கேயே கொஞ்ச நாள் அங்கேயே வாதம் பண்ணிட்டு இருந்தார். அந்த மாதிரி வாதம் பண்ணினு அதே நினைவோட அப்புறம் இங்கே வந்த திருப்பியும் காட்டு மன்னார் உடிக்கு வந்த அப்போதான் அவருடைய அந்த ஈஸ்வர பட்டாழ்வான்னு சொல்லுவோம் அவருடைய திருக்குமார் அவருடைய தேவிகளுக்கு அப்போதான் திருவயிறு வாய்த்திருந்தது. அதாவது திருவயிறு வாய்த்திருந்ததுன்னு சொன்னால் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தான்னு சொல்கிறோம். அந்த குழந்தைக்கு அந்த யாமுனன்னே பேர் வைக்கணும்னு ஆசை நாதமுனிகளுக்கு. இந்த இப்போ தானே இந்த யாமுனன் யாமுனன்னா கண்ணன் அர்த்தம், யமுனையிலே ஈடுபட்ட கண்ணனுக்கு யாமுனன்னு சொல்லிருக்கோம். யமுனா சம்பந்தி யாமுனா, அதாவது யமுனையினுடைய சம்பந்தத்துடையவன் கண்ணன். அதனால் கண்ணனுடைய நினைவாக யாமுனன் யாமுனன்னு பேர் வைக்கணும்னு ஆசைப்பட்டார். அதனால் அந்த யமுனைத்துறைவன்னே அதனால் தமிழ் பேர் இது, யாமுனன்றது சம்ஸ்கிருதம் பேர், அதே தமிழ் படுத்தினா யமுனைத்துறைவன்னு. அதே திருநாமத்தை சாத்தினாலாம் ஆளவந்தாருக்கு. ஆளவந்தார் என்ன புறக்கட்சியவே சூரராக இருந்து அவர் அவதரித்த போதே பார்த்த நான் அது உங்களுக்கு எப்படி திருத்துழாய்னா அதேன்னு சின்ன செடியாக இருந்தாலும் சரி அந்த அந்த பாருங்க திருத்துழாய்னா அது வாசனை தான். அந்த வாசனை எவ்வளோ பெரிய மரமானாலும் அதே வாசனை தான். சின்ன திருத்துழாய் செடியாக இருந்தாலும் அந்த வாசனை மட்டும் போகாது போகிறவங்க. அந்த மாதிரி ஆளவந்தார் அவதரித்த போதே அவர் ஆடி உத்திராடத்தில் அவதரித்தார். அதாவது பார்த்தோன்னா அவருடைய அவதாரத்தை பார்த்தோன்னா அவ்வளோ விசேஷமாக இருந்தது. பார்த்த ஆஹா என்னமா இருக்கார் குழந்தை, நாதமுனிகள் குழந்தை என்னமா இருக்கான், அவருக்கு ரொம்ப வயசாகி போச்சு நாதமுனிகளுக்கு, அப்போவே அபவத்ரிகண்டவர். அதனால் இந்த குழந்தைக்கு எப்படி நாம் சொல்லிக் கொடுக்க போகிறோம், எப்படி சொல்லிக் கொடுக்க போகிறோம், குழந்தை நன்னா இருக்கானே அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. முடியல, சொல்லிட்டார் அவர் உய்யா கொண்டார் கூப்பிட்டு சொன்னார் அவர், என்னால் இந்த குழந்தைக்கு ஒன்றும் சொல்லித்தர முடியாது, குழந்தை வளர்ந்தான்னா ரொம்ப பிரமாதமாக இருப்பான், மகா மேதாவியாக இருக்கான், இந்த சின்ன குழந்தையாக இருக்கு தேவை. அந்த குழந்தையினுடைய அந்த தேஜஸும் அவனுடைய அசைவும் அந்த சிரிப்பையும் பார்த்தே கொண்டு குடிச்சுட்டார். இந்த பிள்ளை ரொம்ப விசேஷமாக இருப்பான்னு இவனுக்கு நீங்க தான் நீங்க சொல்லிக் கொடுவோம் அப்படின்னு சொல்லி உய்யக்கொண்டாரை நியமிச்சுட்டார். அது அது உய்யக்கொண்டார் அடையேன்னு சொன்னார். அப்புறம் கொஞ்ச நாள்ல நாதமுனிகள் தென்னாட்டுக்கு வழித்தார். அவர் தென்னாட்டுக்கு வழிச்சு இந்த குழந்தைய அது ரொம்ப விசேஷமா வளர்க்கணும்னு ஆசைப்பட்டார். ஆனா அவருக்கு நாதமுனிகளுக்கு வயசு இல்லை. இவர் என்ன பண்ணார், ஒரு மகாபாஷ்யப்பட்டார் அப்படின்னு ஒருத்தர்கிட்ட போனார். ஆளும்
Thank you for choosing Reliance. Goodbye.
ஹலோ அடியன், எல்லாரும் இருக்கேடா? ஸோ லுக்ஸ் லைக் ஸோ சுவாமியோட இது கட்டாக இருக்காக்கும். உன் ட்ரை டு ரீச் ஹிம் பட் ஐ திங்க் வி ஆர் டன். வெரி மச் டைம் ஆயிடுச்சு.
யாரா இருக்கேடா? யா மீட் பண்ணலாம், சாரி.
அடியன் சுவாமி, எல்லாருக்கும் கேட்டதா? கட்டாக எடுத்து போல இருக்கு.
ஹலோ, ஆயிரத்தி நாலு ரூபா.